இன்றிரவு ஜாய்ஸ் பாடுவதை கேட்பது அது தனக்குத்தானே ஒரு அற்புதமாய் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அந்த சிறு பெண்ணால் எப்படி அவளால் அது எல்லாவற்றையும் குறித்து சிந்தித்து பார்க்க முடியும்? ஒவ்வொரு இரவும் அவள் நமக்கு புதிதான ஒன்றை வைத்திருக்கிறார். எப்படி அவளால் அது எல்லாவற்றையும் குறித்து எண்ணி பார்க்க முடியும்? அது உண்மையிலேயே ஒரு புத்தியுள்ள திறமசாலியான சிறுமி. கர்த்தர் அந்த குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்தியானாவில் உள்ள சார்ல்ஸ் டவுனில் நாளைய தினம் 2:30 செவாடக்கம் செய்யும் சரீரம் வைக்கப்பட்டுள்ள கூடத்திற்கு செலவிருக்கிறேன். பிரிந்து சென்றுவிட்டு நம்முடைய அருமையான சகோதரி கோல்வின் அவர்களுக்கு நாம் சவ அடக்கத்தின் முன் சரீரம் வைக்கப்பட்டுள்ள கூடத்திலும் பின்னர் கல்லறையிலும் நாளை பிற்பகல் இறுதி மரியாதைகளை அளிக்க உள்ளோம். இன்றிரவு நீங்கள் இருப்பதை போன்று ஒரு காலத்தில் வாழ்ந்து ஒரு காலத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்களோ அங்கே காலத்தின் திரைக்கப்பால் இப்பொழுது கடந்து சென்று விட்டார். அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள விரும்புகிற யாவரும் வரும்படி வரவேற்கப்படுகின்றீர்கள். அது நிச்சயமாகவே கோல்வின் குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய உதவியாயிருக்கும். இங்குள்ள இந்த குடாரத்திற்கு அவர்கள் எல்லோருமே நீண்ட காலமாகவே சபைக்கு வருபவர்களாயிருக்கின்றனர் என்பதை அறிவோம். நீங்கள் அங்கு வருவதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய சகோதரனுடைய சவாடக்க ஆராதனையில் பிரசித்திருந்த ஒருவரான நம்முடைய அருமை சகோதரன் மிக்னி அவர்கள்தான் அடக்க ஆராதனையின் முக்கிய பாகத்தை எடுத்து நடத்தவுள்ளார். எனவே அந்த அடக்க ஆராதனைகளில் நான் வந்து அவருக்கு உதவி செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் இன்றிரவு சற்று காலதாமதமாகவே வந்தேன். மேலும் நான் அநேக வேதனையான செய்திகளை பெற்றுக் கொண்டேன். எனவே எனக்கு எந்த வழியாய் செல்ல வேண்டும் என்றே தெரியவில்லை. அநேக தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. இந்த சீர்குலைவுகள் விபத்துகள் பற்றிய செய்திகளை கூற ஜனங்கள் தொலைபேசியில் அழைத்துக் கொண்டும் நேரில் வந்து பார்த்துக் கொண்டும் இருந்தனர். நான் லூயிவில்லை விட்டு புறப்பட்டு துரிதமாக இங்கே புறப்பட்டு வருவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் வரையில் உண்மையாகவே இடைவிடாது வந்து கொண்டிருந்த பல அழைப்புகளையும் பேச வேண்டியிருந்த பல அழைப்புகளையும் பேசாமல் விட்டு வந்துவிட்டேன். இன்றிரவு இன்னமும் தொலைபேசி அழைப்புகளும் வந்து கொண்டே இருக்கும் என்றே நான் யோசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு செல்லுகையில் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த காலை நான் ஒருபோதும் எபிரேயர் புத்தகத்தின் 7வது அதிகாரத்திற்கான என்னுடைய பாடப்பொருளை எடுத்து பேசவே இல்லை. நாம் அதற்கு திருப்பிக் கொண்டிருக்கையில் இன்றிரவு இங்கே பிரிங்ஹாம் சாலையின் கடைசியில் அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் நடைபெறுகின்ற சகோதரன் கிரஹாம் ஸ்டெர்லிங் அவருடைய கூட்டத்தை குறித்த அறிவிப்புகளை நான் கூற விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் புதன்கிழமை இரவு மீண்டும் அங்கு செல்ல விரும்புகிறேன். நாம் கூட்டத்தில் சகோதரன் கிரஹாம் அவர்களை சந்திக்கும்படி இந்த வாரத்தில் எப்போதாவது ஒருமுறை நாம் ஒரு குழுவாக செல்லும்படியாக ஒரு குறிப்பிட்ட இரவு ஏற்பாடு செய்வோம். அவரோ மக்கள் கூட்டம் அருமையாக இருந்து வருகிறது என்றே கூறுகிறார். எனவே அவர் நம்முடைய வருகையில் இந்த உதவியை பாராட்டுவார். சகோதரன் கிரஹாம் ஸ்டெர்லிங் அவருடைய கூட்டத்தில் உங்களில் எவரேனும் கலந்து கொள்ள விரும்பினார், அது இங்குள்ள பிரிங்ஹாம் தெருவின் கடைசியில் நடைபெறுகிறது. அது எங்கே நடைபெறுகிறது என்பதை எவராலும் உங்களுக்கு கூற முடியும். சரியாக விளையாட்டு மைதானத்தின் கடைசியில் அந்த கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அவர் உங்களுடைய ஒத்துழைப்பை பாராட்டுகிறார். நாம் ஒரு கூடாரமாகவே நம்முடைய ஒத்துழைப்பை 100% அவரோடு உறுதியாக அளித்துள்ளோம். எனவே நாம் உதவி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சீக்கிரத்தில் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில இரவுகளில் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் உள்ள பகுதிக்கு வரப்போகின்றோம். தேவனுக்கு சித்தமானால் நாம் ஒரு மகத்தான நேரத்தையும் கூட உடையவர்களாக இருக்கப் போகிறோம் என்றே நான் கருதுகிறேன். ஓ, இந்த காலையில் கர்த்தர் ஒரு ஆச்சரியமான வழியில் நம்மை ஆசீர்வதித்து எப்படியாய் தம்முடைய ஆவியை நம்மீது அவர் பொழிந்தார். இப்பொழுது இன்றிரவும் அவர் அதை மீண்டும் செய்யும்படிக்கு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பின்னர் புதன்கிழமை இரவும் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். நான் இங்கு இல்லாத இரவுகளில் நான் வெளியே சென்றிருந்தால் அப்பொழுது சகோதரன் நெவில் அவர்கள் இங்கே சரியாக இதை எடுத்து பிரசங்கிப்பார். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நான் ஒருபோதும் அறியேன். நீங்கள் இந்த மணி வேளையில் இங்கு இருக்கலாம், மற்றொரு மணி வேளையில் கலிபோர்னியாவுக்கு அழைக்கப்படலாம். பாருங்கள், எனவே கர்த்தர் எங்கே அனுப்புவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அந்த காரணத்தினால் எனக்கான பயண விவரங்களை தயாரித்து நாங்கள் இன்னென்னதை செய்வோம் என்று கூறுவது கடினமாய் உள்ளது. என்னால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி துவங்கும் போது கர்த்தர் என்னை வேறெங்காவது அனுப்புவார். புரிகிறதா? எனவே அவர் என்ன செய்வார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் ஆண்டவருக்கு சித்தமானால் என்றே நாம் கூறினோம். நாம் ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் இன்னென்ன காரியங்களை செய்வோம் என்று கூற கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். இல்லை, வேதத்தில் அது கட்டளையிடப்பட்டுள்ளது என்று நான் எண்ணுகிறேன். ஆகையால் நாங்கள் எந்த சந்திப்பு திட்டங்களை சந்திக்க வாய்ப்பில்லை என்றால் அல்லது சந்திப்பு திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்றால் ஒரு காலம் அது நிகழ்வது தேவனுடைய சித்தமா இல்லாதிருந்திருக்கலாம் என்றே நாங்கள் உணர்கிறோம். அன்றொரு நாள் சகோதரன் ராபர்ட்சன் அவர்களும் சகோதரன் உட்ஸ் அவர்களும் நானும் வந்து கொண்டிருந்த போது நாங்கள் தடுமாற்றம் அடைந்துவிட்டோம். அப்பொழுது நாங்கள் ஏன் என்று வியப்புற்று அங்கேயே அமர்ந்து ஒரு சாலை வரைபடத்தை நோக்கி பார்த்தபோது நாங்கள் வந்து கொண்டிருக்கையில் 50 மைல்கள் தூரம் மீண்டும் வடப்பக்கமாக உள்ள ஒரு சாலையில் வாகனத்தை ஓட்டிச் சென்று விட்டிருந்தோம். நான் ஏறக்குறைய 14 வயதிலிருந்து நெடுஞ்சாலையில் பயணம் செய்து கொண்டு வருகிறேன். எனவே நான் எப்படி அவ்வாறு செய்துவிட்டேன் என்று வியப்புறுகிறேன். நாங்கள் மூவரும் அங்கே நின்று கொண்டிருந்தோம். நாங்கள் முழுவதும் நெடுஞ்சாலைகளிலேயே பயணித்து வந்துள்ளோம். ஒரு சாலை வரைபடத்தை நோக்கி பார்க்கையில் இல்லினாய்ஸினூடாக வர இன்னும் 130 மைல் தூரம் செல்ல வேண்டும் என்று எண்ணி சூரியன் எங்களுக்கு முன்னால் இருப்பதற்கு பதிலாக எங்களுக்கு பின்னால் இருப்பதை கவனிக்காமல் ஒரு சிறு திருப்பத்தில் ஓட்டிச் சென்று விட்டோம். எனவே நாங்கள் தென் திசைக்கு பதிலாக வடதிசையில் சென்று கொண்டிருந்தோம். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா, அந்த சாலையை கடந்த போது நான் இது சரியான சாலை அல்லவே என்று அப்பொழுது அங்கிருந்து நோக்கி பார்த்தபோது நாங்கள் 50 மைல் தூரத்தில் பாதை தடுமாறி இருந்ததை கண்டறிந்தோம். நேராக திரும்பாமல் சென்றிருக்க வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் திரும்பி வந்த போது அதை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நான், அது ஏன் அவ்வாறு நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா, ஒரு பயங்கரமான விபத்து இங்கு எங்கோ சம்பவிப்பதிலிருந்து நம்மை தடுக்க, மற்றபடி ஏதோ காரியம் சம்பவித்திருப்பதை தடுக்க கர்த்தர் நம்மை பக்கவழியாய் செல்ல வைத்திருக்கலாம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படித்தான் நாம் சிந்தையை வைத்திருக்க வேண்டும் என்றேன். இப்பொழுது இன்றிரவு நாம் இப்பொழுது ஒரு சிறு உபதேச பாடமாக தொடங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்து முடித்து விடுவோம் என்று நான் நினைக்கவில்லை. ஒருகால் நாம் இன்றிரவு பார்க்கலாம். இது சபைக்கு தசமபாகத்தின் பேரிலான உபதேசத்தை குறித்த ஒரு பெரிய பாடமாகும். அது ஒரு பெரிய பாடமாய் உள்ளது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு எப்படி தசமபாகம் செலுத்தினான் என்றும், அது அத்தியாவசியமானதுதானா என்ற அந்த ஒரு காரியத்தின் பேரில் நாம் பல வாரங்களாக தரித்திருக்க கூடும். இந்த சுழல் விசிறி அங்கே பின்னால் உள்ள எவருக்கேனும் சங்கடத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதா? நீங்கள் அதை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அந்த சுழல் விசிறிகளில் ஏதேனும் ஒன்று எவருக்கேனும் அவருடைய முகத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும்படி அதிக வேகமாய் காற்றை வீசிக் கொண்டிருந்தால், அவ்வாறு இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அல்லது வாயில் காப்போன்களில் ஒருவரை அனுப்பினால், இங்குள்ள இந்த சகோதரத்துக்கு யாரேனும் ஒருவரை அனுப்பினால் அவர் அதை உங்களுக்காக நிறுத்தி விடுவார். நான் அதை எனக்கு தூரத்தில் வைத்துள்ளேன், எனவே எனக்கு உஷ்ணமாகி உயர்த்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், எனக்கு தொண்டை கரகரப்பாய் உள்ளது. ஆகையால் அது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. ஆகையால் அது எனக்கு எந்த விதத்திலும் பாதகத்தையும் விளைவிக்காது. நீங்கள் இப்பொழுது சௌகரியமாக இருக்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் உங்களுடைய நேரத்தை மிகவும் அதிகப்படியாக எடுத்துக் கொள்ளும்படி முயற்சிக்கப் போவதில்லை. ஆனால் நேராக வார்த்தைக்குள்ளாக நோக்கி பார்க்கப் போகிறோம். நாம் அதை செய்வதற்கு முன்பு அப்படியே ஒரு நிமிடம் நாம் ஆக்கியோரிடத்தில் பேசுவோமாக. இப்பொழுது பரலோக பிதாவே, பண்டகசாலையில் என்ன உள்ளது என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் எங்களுக்கு முன்பாக நன்மையான காரியங்கள் வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து நிச்சயித்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பண்டகசாலையில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. நீர் உம்முடைய பண்டகசாலையில் உள்ள வானத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது பொருத்தமான ஒன்றாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படி எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியான ஒன்றாயிருக்கும். மேலும் அது நாங்கள் உள்ளே வந்தபோது என்னவா இருந்தோமோ அதை காட்டிலும் அதிகமாக எங்களை சுவிசேஷத்தின் பேரில் சீரமைக்கும்படி செய்யும். பிதாவே, இதை அருளும். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தையை எடுத்து எங்களுக்கு தேவையாயிருக்கிறபடியே அதை ஒவ்வொரு இதயத்திற்கும் அளிப்பாராக. உம்முடைய நேசகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமென். இப்பொழுது நாம் 7வது அதிகாரத்திற்குள்ளாக நேராக செல்லும்படி 6வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் விட்டிருக்கிறோம். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது நாம் முதல் 3 வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இல்லை, முதல் 2 வசனங்களை இல்லை, முதல் 3 வசனங்களை வாசிக்கப் போகிறோம். சரியாக கூறினால் நாம் 7வது அதிகாரத்திலிருந்து துவங்கலாம்.
King of Salem,
இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அங்குதான் உங்களுடைய தசமபாக காரியம் உள்ளது. இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம்.
Without mother, without descent, neither beginning, having either
even தகப்பனும் தாயும் வம்சவரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்னென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். என்ன ஒரு அற்புதமான வாக்கு மூலம். இப்பொழுது நாம் இந்த மகத்தான சாராம்சத்தை ஆராய்ந்து பார்க்க நாம் மீண்டும் பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பிச் செல்ல போகிறோம். ஓ, நான் அவைகளை எவ்வளவாய் நேசிக்கிறேன். நாங்கள் முன்பெல்லாம் அரிசோனாவில் தனிவள ஆய்வினை செய்வோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நானும் திரு மேக்னலி அவர்களும் காண்பதற்கு ஒரு நல்ல வளமான நிலக்குன்றுக்குள்ளாக செல்வோம். பின்னர் அங்கே எங்கு சிறு வாய்க்கால் உள்ளது என்று நாங்கள் காண்போம். அங்கே ஒரு சிறு வாய்க்கால் இருக்கும், அதை அவர்கள் கழுவுதல் என்று அழைக்கின்றனர். அவர் என்னை அங்கு அழைத்து சென்று அந்த மணலை என்னை தேய்க்கும்படி செய்து அதை என்று ஊதுவார். அதன் பின்னும் தேய்த்து மீண்டும் என்று ஊதுவார். அவர் ஏன் அதை செய்தார் என்று நான் வியப்புற்றேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் மணலை ஊதிக்கொண்டிருக்கும் போது அது லேசானதாகிறது என்பதை கண்டறிகிறோம். ஈயம் தங்கத்தை காட்டிலும் லேசாயிருக்கிறது, தங்கமோ ஈயத்தை காட்டிலும் வலுவானதாயிருக்கிறது. எனவே நீங்கள் ஊதிக்கொண்டிருக்கும் போது மற்ற எல்லா உலோகங்களும் மணலும் தூசியும் பறந்து போய்விடும், ஆனால் தங்கமோ அப்படியே தரையில் இருக்கும். ஆகையால் நீங்கள் இங்கே அந்த விதமான வாய்க்கால்களை உடையவர்களாய் இருந்தால் அப்பொழுது அந்த விதமான தங்க கீச்சுகள் அங்கு உள்ளதை அது காண்பிக்கிறது. இந்த மழை இந்த சிறு துண்டுகளை அடித்து வருகின்றன. ஆகையால் அதன் பின்னர் நாம் தோண்டி எடுத்து கிட்டத்தட்ட மலையை குடைந்து இந்த தங்கத்தை கண்டடைய முயற்சிக்கிறோம். பூமியிலே துளைகுண்டாக்கி அவைகளை தோண்டி எடுக்கிறோம். பின்னர் சுரங்க வெடி வைத்து அதை தகர்க்கிறோம். பின்னர் அந்த முக்கிய தங்கத்தால் நிறைந்த அந்த கற்பாறை குகையை நாம் கண்டறியும் வரை எந்திரத்தால் கற்பாறைகளை உடைந்து கொண்டே போகிறோம். இப்பொழுது அதைத்தான் நாம் தனிவள ஆய்வு என்று அழைக்கிறோம். இன்றிரவு நாம் தேவனுடைய வார்த்தையை எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறபடியால் நம்மிடத்திலிருந்து எல்லா அலட்சிய தன்மையையும் சந்தேகங்களையும் ஊதித்தள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமையை பயன்படுத்துகிறோம். நாம் இந்த மகிமையான இரத்த குழாயை கண்டறியும்படியாய் எந்த அஸ்திபாரமும் இல்லாதிருக்கிற அந்த சிறு லேசான பஞ்சு போன்ற காரியங்களையும் நம்முடைய ஜீவியத்தில் எந்த ஒரு பாரமான பிடிப்பும் இல்லாதிருக்கிறவைகளை நாம் முழுமையாக ஊதி தள்ளிட விரும்புகிறோம். அந்த இரத்த குழாய் கிறிஸ்துவாயிருக்கிறது. இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையை படித்து ஆராய்ந்து பார்க்கையில் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் கடைசியாக முந்தின மூன்று அதிகாரங்களில் கிட்டத்தட்ட மெல்கிசேதேக்கு குறித்து இடையிடையே பேச கேட்டு வந்துள்ளோம். இப்பொழுது பவுல் சரியான வியாக்கியானத்தை அளிக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் சாலேமின் ராஜா எந்த வேத பண்டிதனுமே சாலே முன்னாளில் எருசலேம் முன்னாளில் சாலேம் என்று அழைக்கப்பட்டது என்பதை அறிவர். அவர் எருசலேமின் ராஜாவாய் இருந்தார். அவரை கவனியுங்கள், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். அது பரிந்து பேசுபவர். ஆபிரகாமுக்கு இவர் எதிர்கொண்டு போய் முதலில் அவர் யாராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நான் இந்த மகத்தான மனிதனுடைய அவருடைய வம்ச வரலாறை எடுத்துக் கூற விரும்புகிறேன். அதன் பின்னர் நீங்கள் நாம் அந்த கதையோடு தொடர்ந்து செல்லலாம். ராஜாக்களை முறியடித்து வந்த அவனை ஆசீர்வதித்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராகிய நீதியின் ராஜா என்றும் அர்த்தமாம். இப்பொழுது கவனியுங்கள், நீதி. இப்பொழுது நாம் சுய நீதியை உடையவர்களாயிருக்கிறோம். நாம் பாவனை விசுவாச நீதியை உடையவர்களாயிருக்கிறோம். நாம் தாறுமாறாக்கப்பட்ட நீதியை மற்ற எல்லாவிதமானவைகளையும் உடையவர்களாயிருக்கிறோம். ஆனால் உண்மையான நீதி ஒன்று உண்டு. அந்த நீதி தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த மனிதன் நீதியின் ராஜாவாயிருந்தார். அவர் யாராயிருக்க கூடும்? இப்பொழுது அவர் நீதியின் ராஜாவாயிருந்தார், எருசலேமின் ராஜாவாயிருந்தார், நீதியின் ராஜாவாய், சமாதானத்தின் ராஜாவாயிருந்தார். இயேசு சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார். ஒரு இளவரசர் என்பவன் ஒரு ராஜகுமாரனாயிருக்கிறான். ஆகையால் இந்த மனிதன் சமாதானத்தின் ராஜாவாயிருந்தார். ஆகையால் அவர் சமாதான பிரபுவின் பிதாவாயிருக்க வேண்டியதாயிருந்தது. இது புரிகிறதா? இப்பொழுது நாம் எங்கே ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இன்னும் சற்று மேற்கொண்டு காணும்படியாக அவருடைய வம்ச வரலாறை பார்ப்போமாக. தகப்பனும் இல்லாதவர். இப்பொழுது இயேசு ஒரு தகப்பனை உடையவராயிருந்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக. இவன் தாயும் இல்லாதவன். இயேசு ஒரு தாயை உடையவராயிருந்தார். ஆனால் இந்த நபர் தகப்பனும் தாயும் இல்லாதவராயிருந்தார், வம்ச வரலாறும் இல்லாதவன். அவர் எந்த வம்ச வரலாற்றிலிருந்தும் தோன்றினவர்களிலிருந்து ஒருபோதும் வந்தவராயிருக்கவில்லை. அவர் எப்பொழுதும் இருந்து வந்தவராயிருந்தார். வம்ச வரலாறும் இல்லாதவர். நாட்களின் துவக்கமும் அவர் ஒருபோதும் எந்த நேரத்திலும் துவங்கி இருக்கவில்லை. ஜீவனின் முடிவுமுடையவராயிராமல் அது தேவனே அல்லாமல் வேறு யாருமாயிருக்க முடியாது. அப்படித்தான் அது இருக்க முடியும். இப்பொழுது நாம் இப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிக்கையில் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். பார்த்தீர்களா? முதற்பேராகிய மெல்கிசேதேக்கிற்கு நீதியின் ராஜா என்று அர்த்தமாம். நான் வாசிக்க விரும்புவது அதுவல்ல. மூன்றாவது வசனம், ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். இப்பொழுது அவர் தேவகுமாரனாய் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் தேவகுமாரனாய் இருந்திருந்தால் அவர் ஒரு துவக்கத்தை உடையவராய் இருந்திருப்பார். இந்த மனிதனுக்கு துவக்கமே இல்லாதிருந்தது. அவர் குமாரனாய் இருந்திருந்தால் அவர் தகப்பனையும் தாயும் உடையவராய் இருந்திருக்க வேண்டும். இந்த மனிதன் தகப்பனும் தாயும் இல்லாதவராய் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் இருந்தார். என்றென்றைக்கும் ஆசாரியனாக நினைத்திருக்கிறான். இப்பொழுது வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்ட் அவர்களோ அதை அது ஒரு ஆசாரியத்துவம் என்று அழைத்து மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் என்று கூற முயற்சிக்கிறார். ஆனால் நான் உங்களை ஒரு சில நிமிடங்கள் அதன் பேரிலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது ஒரு ஆசாரியத்துவமாய் இருந்திருந்தால் அப்பொழுது அதற்கு ஒரு துவக்கம் இருந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும், அதற்கு ஒரு முடிவும் இருந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இதற்கு துவக்கமோ அல்லது முடிவோ இல்லாததாக இருந்தது. அவன் ஒரு ஆசாரியத்துவத்தை சந்தித்தான் என்று அவன் கூறவில்லை. அவன் ஒரு மனிதனை சந்தித்தான். அவர் தன்னுடைய பெயரை மெல்கிசேதேக் என்று அழைத்தார். அவர் ஒரு நபராய் இருந்தார், ஒரு ஸ்தாபனமாய் அல்ல, ஒரு ஆசாரியத்துவமாய் அல்ல, அல்லது ஒரு பிதாத்துவமாய் அல்ல. அவர் முற்றிலுமாக மெல்கிசேதேக் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதனாய் இருந்தார். அவர் எருசலேமின் ராஜாவாய் இருந்தார். ஒரு ஆசாரியத்துவமாய் அல்ல, ஆனால் ஒரு தகப்பனே இல்லாத ஒரு ராஜாவாய் இருந்தார். ஆசாரியத்துவங்களில் தகப்பன் இல்லாமல் இருக்கவில்லை. இந்த மனிதன் தகப்பனும் தாயும் இல்லாதவனாய் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு முடிவனாயிராமல் இருந்தார். இப்பொழுது தேவனுடைய குமாரன் இது யாராயிருந்தது? இது யெகோவாவாய் இருந்தது. இது சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருந்தது. இது மற்ற யாருமாய் இருக்க முடியாது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவர் இங்கே, அவர் ஜீவிக்கிறார். அவர் ஒருபோதும் மறிப்பதில்லை என்ற ஒரு சாட்சியை உடையவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் மறித்ததில்லை. அவர் உயிரோடு இருப்பதை தவிர ஒருபோதும் வேறொன்றுமாய் இருந்ததே இல்லை. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இப்பொழுது இயேசு அவருக்கு ஒப்பானவராய் உண்டாக்கப்பட்டார். இப்பொழுது காரணம் என்னவெனில், தேவனுக்கும் இயேசுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் உண்டு. இயேசுக்கோ ஒரு துவக்கம் இருந்தது, தேவனுக்கோ துவக்கம் இல்லாதிருந்தது. மெல்கிசேதேக்கிற்கு துவக்கம் இல்லாதிருந்தது, இயேசுக்கோ ஒரு துவக்கம் இருந்தது. ஆனால் இயேசு அவருக்கு ஒப்பானவராய் உண்டாக்கப்பட்டார். ஒரு ஆசாரியராய் என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கிறார். இப்பொழுது மெல்கிசேதேக்கு பூமியின் மேல் இருந்த போது அவர் சிருஷ்டிப்பினால் வெளிப்பட்ட யெகோவா தேவனாயிருந்தாரே என்று வேறொன்றுமாய் இருக்கவில்லை. அவர் இங்கே ஒரு ஆவிக்குரிய சரீரம் போன்றிருந்தார். ஆபிரகாம் ஒருமுறை அவரை தன்னுடைய கூடாரத்தில் சந்தித்தார். நாம் இந்த காலையில் கூறினது போல ஆபிரகாம் அவரை அடையாளம் கண்டுகொண்டான். அவர் என்ன செய்யப்போவதாக இருந்தார் என்பதை ஆபிரகாமிடத்தில் கூறினார். ஏனென்றால் அவர் செய்யப்போவதாக இருந்த காரியங்களுக்கு உலகத்தின் சுதந்திரவாளியை அவர் குருடாக்கிவிட போவதாக இருக்கவில்லை. தேவன் இன்னமும் தம்முடைய சபையை குறித்து அதே கருத்தினை உடையவராய் இருக்கிறார் என்று கூறுவதற்கு நான் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்துவேனாக. நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகளாயிருக்கவில்லை, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரிக்கப் போவதாக இருந்த ஆபிரகாமின் இடத்தில் செயல்புரிந்த தேவன், அவர் பூமியை சுதந்திரிக்கப் போவதாக இருந்த மனிதனுக்கு இந்த காரியங்களை நான் மறைக்க மாட்டேன் என்றார். அப்படியானால் பூமியை சுதந்திரிக்கப் போகிற தம்முடைய சபைக்கு அவர் எவ்வளவு அதிகமாய் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார்? தானியேல் அந்நாளில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றார். மேலும் அவன், ஞானவான்கள் அந்நாளில் தங்கள் தேவனை அறிந்து திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆனால் துன்மார்க்கரோ பரலோகத்தின் தேவனை அறியார்கள் என்றார். நம்முடைய முதல் பாடத்தில் கூறினது போல அவர்கள் அவரை ஒரு முறைமையில், ஒரு சடங்கு முறையில் அவரை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை பரிபூர்ண வழியில் அறிந்திருக்கவில்லை. தேவனால் பரிபூர்ணத்தினுடாக மாத்திரமே கிரியை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் பரிபூர்ணமாயிருக்கிறார். அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அது தேவன் கிரியை செய்கிற ஒரு பரிபூர்ண வாய்க்காலாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அவரால் பரிபூர்ணத்தினுடாக கிரியை செய்வதை தவிர வேறொன்றினாலும் கிரியை செய்ய முடியாது. அவரால் தம்மை எந்த வழியிலும் கரைபடுத்திக் கொள்ள முடியாது. ஆகையால் நாம் பரிபூர்ணம் அடையும்படிக்கு, தேவன் தம்முடைய சபையினுடாக கிரியை செய்யும்படிக்கு, அந்த காரணத்திற்காகவே நம்முடைய பாவங்களை எடுத்து போட இயேசு வந்தார். அங்குதான் ரகசியமே இருக்கிறது. அங்குதான் உலகம் குருடாயிருக்கிறது. அங்குதான் அவர்கள் நீங்கள் உங்கள் சிந்தையை இழந்து விட்டீர்கள் என்று கூற விரும்புகிறார்கள். அங்குதான் அவர்கள் நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்று கூற விரும்புகிறார்கள். காரணம், கர்த்தருடைய காரியங்களோ இந்த உலகத்தின் ஞானத்திற்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் உலகத்தின் காரியங்களோ விசுவாசிக்கு மாம்ச பிரகாரமானதாய் உள்ளது. ஆகையால் நீங்கள் ஒரு வித்தியாசமான நபராய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு வித்தியாசமான மண்டலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இனிமே இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்கள் இந்த ஜீவியத்திலிருந்து ஒரு புதிய ஜீவியத்துக்குள்ளாக கடந்து சென்றுள்ளீர்கள். ஆகையால் தேவன் உலகத்திற்கு அல்ல, உளவியல் ஆய்வாளர்களுக்கு அல்ல, கல்வி பயின்ற ஊழியர்களுக்கு அல்ல, ஆனால் இருதயத்தில் தாழ்வுள்ளவர்களுக்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஜனங்கள் சாந்தமாயிருக்கிறார்கள். அவர் தேவனுடைய மகத்தான காரியங்களை அவர்களுக்கே வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது புரிகிறதா? இப்பொழுது ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பவனாயிருந்தார். ஆபிரகாமினுடைய வித்தின் மூலமாகவே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாயிருந்தது. ஆகையால் தேவன் ஒரு மனித ரூபத்தில் இறங்கி வந்து அவரிடத்தில் பேசினார். இப்பொழுது தேவனோ எப்பொழுதுமே பூமியின் மேல் இருந்து வருகிறார். தேவன் ஒருபோதும் பூமியை விட்டு சென்றதே இல்லை. அவர் எப்போதாவது பூமியை விட்டு சென்றிருப்பாரையானால் அப்பொழுது அது என்னவா இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் எப்பொழுதுமே ஏதோ ஒரு ரூபத்தில் இங்கே இருந்து வருகிறார். ஓ, அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். அவர் எகிப்திலிருந்து வெளிவந்து வனாந்தரத்தில் இருந்த பிள்ளைகளோடு ஒரு ஒளியின் ரூபத்தில் இருந்தார். அவர் ஆபிரகாமிடத்தில் ஒரு மனித ரூபத்தில் பேசினார். அவர் மோசேயினிடத்தில் ஒரு மனித ரூபத்தில் பேசினார். அவர் சபையினிடத்தில் ஒரு மனித ரூபத்தில் அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் பேசினார். அவர் இன்றைக்கு தம்முடைய சபையினூடாக, அபிஷேகிக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய சபையினூடாக, மண் பாண்டங்களினூடாக பேசிக் கொண்டிருக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். தேவன் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை தோற்றுவிக்கிற போது உலகம் இயேசுவை காண்கிறது. அந்த விதமாகத்தான் உலகம் உள்ளது. நீங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் வாசிக்கப்படும் நிருபங்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியமே சொல்லுகிறது. இப்பொழுது இந்த ஆபிரகாம் தன்னுடைய பாதையில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். நாம் திரும்பி போய் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவரை குறித்து ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கப் போகிறோம். அது ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஓ, அது இங்கே எவ்வளவு அழகான கதையாய் உள்ளது. இப்பொழுது நாம் யாவரும் எப்படி தேவன் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு வரும்படி அழைத்து தன்னுடைய ஜனத்தாரை விட்டு தன்னை பிரித்துக் கொள்ளும்படி கூறினார் என்பதை குறித்த எல்லாவற்றையும் அறிந்துள்ளோம். தேவன் புருஷரையும் இல்லை, ஸ்திரீகளையும் அழைக்கிறார். அவர் ஒரு வேறு பிரிதலையே அழைக்கிறார். இப்பொழுது அதுதான் இன்றைய சபைகளோடு உள்ள தொல்லையே ஆகும். அவர்கள் பழைய மாம்ச பிரகாரமான அவிசுவாசிகளிடத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள விரும்புகிறதில்லை. அந்த காரணத்தினால் தான் நம்மால் எதிலும் மேற்கொண்டு செல்ல முடியவில்லை. நாம் அந்த ஒரு மாம்ச பிரகாரமான காரியத்திலே இருந்து கொண்டு நாம் ஓ ஜிம் குடித்தாலும் அவர் ஒரு நல்ல நபராக இருக்கிறார் அவர், எனவே நான் அவரோடு சட்டத்திற்கு புறம்பான சூதாட்டத்திற்கு செல்வேன். ஆனால் நான் சூதாடுகிறதில்லை, நான் அவளோடு அந்த விருந்திற்கு செல்வேன். அவர்கள் அசுத்தமான நகைச்சுவைகள் முதலியவற்றை சொல்கிறார்கள், ஆனால் நான் எதையும் அவ்வாறு கூறுகிறதில்லை என்று கூறுகிறோம். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அது உண்மை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீங்கள் அதை செய்யாதீர்கள். உங்களை வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஆபிரகாம் தன்னோடு நடக்கும்படியாக அவருடைய எல்லா இனத்தவரிடத்திலிருந்தும் அவனை வேறுபிரித்துக் கொள்ளும்படி அழைத்தார். சகோதரனே, சில சமயங்களில் அது ஒரு சபையை விட்டு செல்லுதலை குறிக்கிறது. அது பவுலுக்கு அதையே பொருட்படுத்தினது. அவன் தன்னுடைய சபையை விட்டுவிட வேண்டியதாயிருந்தது. அநேகருக்கும் அதையே பொருட்படுத்தினது. சில சமயங்களில் அது வீட்டை விட்டு செல்வதை பொருட்படுத்துகிறது. சில சமயங்களில் அது தகப்பனையும் தாயையும் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படிக்கே பொருட்படுத்துகிறது. அது ஒவ்வொரு முறையும் அதையே செய்கிறது என்று நான் பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் சில சமயங்களில் அது அவ்வாறு செய்கிறது. அது நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொண்டு அவரோடு தனியே சஞ்சரிக்க வேண்டும் என்று பொருட்படுத்துகிறது. ஓ, நீங்கள் உங்களையே உங்களுடைய காரியங்களிலிருந்தும் உலகத்தின் காரியங்களிலிருந்தும் உங்களை குறித்து பரியாசம் செய்து கொண்டிருக்கிற மாம்ச பிரகாரமான விசுவாசிகளிடத்திலிருந்தும் உங்களை வேறுபிரித்துக் கொண்டு கிறிஸ்துவோடு தனியாக சஞ்சரிக்கிற அந்த ஐக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான கலந்துரையாடலாய் உள்ளதே. எத்தனை முறை நான் தேவனுக்கு நன்றி கூறியிருக்கிறேன். அவர், நான் உனக்கு இந்த உலகத்தில் தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் தருவேன். நான் உங்களுக்கு நண்பர்களையும் கூட்டாளிகளையும் கொடுப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முழு உலகமும் அதனுடைய புறமுதையை உண்மையில் காட்டினாலும் நான் பாதையின் முடிவு மட்டும் உன்னோடு செல்வேன் என்றார். என்னே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சாகியம். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றும்படி, கர்த்தரை பின்பற்றும்படிக்கு தன்னுடைய எல்லா மாம்ச பிரகாரமான கூட்டாளிகளிலிருந்தும் தன்னை பிரித்துக் கொள்ளும்படியான அந்த சவாலை உடையவனாயிருக்கிறான். எந்த நபராவது ஒழுங்கான முறையில் தான் நடந்து கொள்ளாது போன்று தோன்றினால், கிறிஸ்தவர்களை போன்று காண்பித்துக் கொள்ளாது போன்று தென்பட்டால், ஆனால் மாம்ச பிரகாரமான காரியங்களில் அன்பு கூர்ந்தால், அப்பொழுது நீங்கள் உங்களுக்காக உடனே மற்றொரு கூட்டாளியை தேடுவது மிகச்சிறந்ததாகும். அது உண்மை. உங்களோடு எவருமே நடக்கவில்லை என்றாலும் உங்களோடு நடக்கும்படி வாக்குப்படின ஒருவர் இருக்கிறார். அந்த ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு அவர் உங்களோடு நடப்பார். தேவன் ஆபிரகாமிடத்தில் அவரை வேறுபிரித்துக் கொள்ளும்படி கூறினார். ஆபிரகாம் மானிட இயல்பின் காரணமாக அவன் தன்னுடைய தகப்பனை கூடவே அழைத்து வந்து விட்டான். அவன் தன்னுடைய சகோதரனுடைய மகனையும் கூடவே அழைத்துக் கொண்டு வந்து விட்டான். எல்லோருமே அவரோடு கூட இருந்து கொண்டிருந்தனர். தேவன் அவரிடத்தில் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை அவன் செய்யும் வரையில் தேவன் அவரை ஒருபோதும் ஆசீர்வதிக்கவே இல்லை. தேவன் ஆபிரகாமிடத்தில் உன்னை வேறுபிரித்துக் கொள் என்று கூறினார். ஆபிரகாம் மானிட இயல்பின் காரணமாக அவன் தன்னுடைய தகப்பனை கூடவே அழைத்து வந்து விட்டான். அவன் தன்னுடைய சகோதரனுடைய மகனையும் கூடவே அழைத்துக் கொண்டு வந்து விட்டான். எல்லோருமே அவனோடு கூட இருந்து கொண்டிருந்தனர். தேவன் அவனிடத்தில் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை அவன் செய்யும் வரையில் தேவன் அவனை ஒருபோதும் ஆசீர்வதிக்கவே இல்லை. அந்த காரியங்களில் ஒன்று இன்றிரவு என்னை பிடித்துக் கொண்டிருப்பதோடு நான் பிரசங்கப்பிடத்தில் இருக்கிறேன். கடந்த 2 வருடங்களாக என்னுடைய கூட்டங்கள் என்ன விதமாய் நடைபெற்றிருக்க வேண்டுமோ அந்த விதமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை. அதற்கு காரணம் நான் கர்த்தரிடத்தில் தவறியிருப்பதே ஆகும். அவர் என்னிடத்தில் ஆப்பிரிக்காவிற்கு போ, அதன் பின்னர் இந்தியாவிற்கு போ என்றார். இதோ அது இங்கே இந்த புத்தகத்தின் பின்னால் அப்பொழுது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. மேலாளர் என்னை கூப்பிட்டு அந்த ஆப்பிரிக்க இடத்திற்கு போவது இருக்கட்டும், இந்தியாவிற்கு செல்வதோ ஆயத்தமாய் உள்ளது என்றார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்தித்து நான் உன்னை போகும்படி கூறினது போல நீ ஆப்பிரிக்காவிற்கு போ என்றார். அதன் பின்னர் மற்றொரு வருடமும் கடந்துவிட்டது. மேலாளர்களும் அதாவது நானும் அதை குறித்து மறந்துவிட்டேன். பின்னர் மேலாளரோ நாம் இந்தியாவிற்கு போகப் போகிறோம், பயணச்சீட்டுகள் ஏற்கனவே இங்கு ஆயத்தமாக உள்ளன என்றார். அப்பொழுது நான் புறப்பட்டு லிஸ்பான் என்ற இடத்திற்கு சென்றடையும் வரை நான் அதை குறித்து மறந்தே போய்விட்டேன். ஒரு நாள் இரவு நான் மறித்துக் கொண்டிருந்ததாகவே நான் நினைக்கொண்டேன். அடுத்த நாள் காலையில் நான் குளிப்பதற்காக குளியல் அறைக்கு செல்ல புறப்பட்டேன். அப்பொழுது நான் ஓ மிகவும் சுகமாயிருந்தேன், என்னால் எழுப்பி நிற்கவே முடியாமல் இருந்தது. அப்பொழுது அங்கே அந்த ஒளியானது குளியல் அறையில் தொங்கிக் கொண்டிருக்க நான் உன்னிடத்தில் முதலில் ஆப்பிரிக்காவுக்கு போ என்று கூறினேனே என்று அந்த சத்தம் உரைத்தது. அந்த நேரம் முதற் கொண்டு என்னுடைய கூட்டங்கள் மெதுவாக வெற்றிகரமாய் நடைபெறாமல் இருந்து கொண்டு வந்தன. நான் இந்தியாவிற்கு சென்றிருந்தும் அங்கே கிட்டத்தட்ட 500,000 பேர் கொண்ட ஜனக்கூட்டத்தில் இருந்த போதிலும் தேவன் என்ன செய்யும்படி கூறியிருந்தாரோ அதை செய்யாமல் இருந்து கொண்டிருந்தேன். எனவே நான் திரும்பி போய் அந்த காரியத்தை சரிபடுத்திக் கொள்ளும் வரையில் என்னுடைய கூட்டங்கள் ஒருபோதும் வெற்றிகரமாக அமையாது என்பதை நான் உணர்ந்தேன். நான் என்ன செய்தாலும் அது ஒரு பொருட்டல். அது முதலில் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்பதாயிருந்தது. ஏனென்றால் நான் அவர் கூறியிருந்ததை செய்தாக வேண்டும். தேவனுடைய நித்திய வார்த்தை அங்கே அதிகமாய் கூறப்பட்டிருந்தது. நான் அதை பார்க்கலும் மேலானதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் நான் திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த வருகின்ற வருடத்தில் கர்த்தருடைய ஒத்தாசையினால் நான் தாழ்மையாய் அதை செய்ய வேண்டிய நேரம் இதுவே என்பதை நான் உணர்கிறேன். இந்த மகிமையான பண்டைய சுவிசேஷம் ஒரு கருவாலி மரத்தை போன்று எளிதாக வளர்ந்து கொண்டே வந்துள்ளது. ஆனால் அதுவோ இப்பொழுது ஏறக்குறைய கிளைகளை படரவிட ஆயத்தமாக உள்ளது. இது மகத்தான செய்தி மற்றும் மகத்தான காரியம் என்றே நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய மகிமைக்காக கர்த்தர் நம்மை மீண்டும் இந்த உலகத்தை அசைக்க செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மகிமையான பண்டைய சுவிசேஷம் ஒரு கருவாலி மரத்தை போன்று எளிதாக வளர்ந்து கொண்டே வந்துள்ளது. ஆனால் இது இப்பொழுது ஏறக்குறைய அதனுடைய கிளைகளை படரவிட ஆயத்தமாக உள்ளது. இது மகத்தான செய்தி மற்றும் மகத்தான காரியம் என்றே நான் இதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய மகிமைக்காக கர்த்தர் நம்மை மீண்டும் இந்த உலகத்தை அசைக்க செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முடிவிலே லோத்து தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி சோதோமுக்குள் சென்று விட்டான். நீங்கள் ஆபிரகாமை கவனிப்பீர்களேயானால் அவன் லோத்தினிடத்தில் சண்டையிடவில்லை. அவன் நாம் சகோதரர்கள், நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், ஆனால் நீ உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து நீ போக வேண்டும் என்று விரும்புகிற எந்த வழியிலும் நீ போகலாம். நீ கிழக்கு நோக்கி சென்றால் நான் மேற்கு நோக்கி செல்வேன், நீ வடக்கு பக்கம் சென்றால் நான் தென்புறம் செல்வேன் என்றான். அதுவே கிறிஸ்தவ மனப்பான்மையாயிருக்கிறது. அதாவது மனப்பூர்வமாய் மற்ற மனிதன் சிறந்த முறையில் கையாள விட்டுக் கொடுப்பதாகும். எப்பொழுதுமே அதை மற்றவருக்கு அளித்து விடுங்கள். அவர் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை தெரிந்தெடுக்கட்டும். எதற்காக ஆபிரகாமை அதை செய்யும்படி செய்தது எது? அவர் எப்படியும் முழு காரியத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார் என்று தேவனால் அவருக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமென். ஆகையால் அதன் பின்னர் ஒரு கூடாரமோ அல்லது ஒரு குடிசையோ நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? முழு காரியமும் நமக்கு சொந்தமானதா இருக்கிறது. சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவை யாவும் நமக்கு சொந்தமானது. தேவன் அவ்வண்ணமாய் கூறினார். ஆகையால் ஒரு மனிதனுக்கு வேண்டுமானால் அவனுக்கு மிகச் சிறந்த தேர் உரிமையை தாருங்கள். ஒரு கால் அவன் பெற்றுக் கொள்வது அவ்வளவாகத்தான் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தினால் அவை யாவும் ரட்சிப்பின் சுதந்திரவாளிகளாகிய உங்களுக்கு சொந்தமானதாய் உள்ளது. அவை யாவும் உங்களுடையதாயிருக்கிறது. ஆகையால் சாராள் தேசத்திலேயே மிகவும் அழகான ஸ்திரீயாயிருந்தாள். அவளோ அங்கே மலைப்பகுதியில் தன்னுடைய கணவனோடு இந்த விதமான ஆடைகளை உடுத்திக் கொண்டவளாய் அமர்ந்திருந்திருக்க வேண்டும். அவள் சாதாரணமான எளிமையான பருத்தி ஆடைகளை அணிந்திருந்திருக்கலாம். அல்லது நீங்கள் அந்த எளிமையான ஆடையை என்னவென்று அழைக்கின்றீர்களோ அதை போன்றதையே அணிந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் திருமதி லோத்து ஒரு கோட்டீஸ்வரியை போன்றே உடையுடுத்தி இருந்தாள். அவளுடைய கணவனோ மாநகராட்சி மன்ற தலைவனாயிருந்தான். அவன் ஒலிமுக வாசலில் ஒரு நியாயாதிபதியாய் வச்சிருந்தான். எனவே அவன் எல்லாவற்றையும் உடையவளாயிருந்தான். சோதோம் குமராவில் இருந்த எல்லா பொழுதுபோக்கு இடங்களுக்கும் சீட்டு விளையாட்டுகளுக்கும் சென்று வந்தாள். ஆனால் சாராளோ மிக எளிய செலவில் தன்னுடைய கணவனோடு வாழ்க்கை நடத்த அதிக பிரியம் கொண்டிருந்தாள். அவள் ஒரு பருவ காலத்திற்கான ஐஸ்வர்ய இன்பங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய சித்தத்தில் இருந்தாள் என்பதை அறிந்திருந்தாள். அது உண்மை. அப்பொழுது தேவன் வருகை தந்தார். ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாகவே தவறான பாதையை தெரிந்து கொள்ளும் போது அது உங்களை என்ற ஒரு நாள் பிடித்துக் கொள்ளப் போகிறது. நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. அது முழுவதும் மறைக்கப்பட்டிருப்பது போன்று தென்படலாம். ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கவில்லை. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய அறிக்கையை பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா அல்லது இல்லையா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு மறித்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்று பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அதை அறிந்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆபிரகாமை கவனிப்போம். நீங்கள் உண்மையான ஆவியை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓ, முழு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமும் இங்கே கிருபையாய் உள்ளது. நீங்கள் இப்பொழுது என்னோடு கூட யாத்ராகமும் 14 அதிகாரத்தை அப்படியே ஒரு நிமிடம் வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது அவர்கள் அங்கு சென்றடைந்த போது சம்பவித்த முதல் காரியம் என்னவென்றால், லோத்து தொல்லைக்குள்ளானான். ஏன்? அவன் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாயிருந்தான். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கும் போது நீங்கள் தொல்லைக்குள்ளானால் அப்பொழுது தேவன் உங்களுக்கு அதிலிருந்து வெளிவர உதவி செய்வார். ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாய் இருந்து நீங்கள் தொல்லைக்குள் இருந்தால் அப்பொழுது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தேவ சித்தத்திற்கு மீண்டும் திரும்பி வருவது மாத்திரமே ஆகும். இப்பொழுது எல்லா ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து நீர்வளம் நிறைந்திருந்த அங்கிருந்த அந்த சமவெளிகளை கண்டு அவர்கள் போய் இந்த சோதோமையும் குமாராவையும் கைப்பற்றிக் கொள்ள சென்றனர். அப்பொழுது அவர்கள் அதை கைப்பற்றி விட்டனர். அவர்கள் புறப்பட்டு சென்று அதை கைப்பற்றிக் கொண்டு லோத்துவையும் அவர்களோடு அவர்கள் சிறைபிடித்துக் கொண்டு சென்று விட்டனர். இப்பொழுது ஆபிரகாமுக்குள் இங்கே கிறிஸ்துவின் ஆவி இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது 14 வசனத்தை கவனியுங்கள்.
That his brother, get it? His brother was taken captive.
தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது, இது புரிகிறதா? அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, என்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையின் சிந்தனை. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் கிருபையிலிருந்து விழுந்த போதிலும், இந்த பின்வாங்கி போன நிலைமையில் இருந்த போதிலும், உலகமானது அவனை பற்றி பிடித்து அவனை சிறைப்படுத்திக் கொண்டு போய் கொல்லவிருப்பதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, ஆபிரகாம் கிறிஸ்துவின் ஆவியினால் செயல்பட்டான். அப்பொழுது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய எல்லா மனுஷருக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவர்களை கூட்டிக் கொண்டு தான் என்ற ஊர் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். தான் என்ற ஊர் பாலஸ்தீன பாகங்களில் கடைமுனையாய் உள்ளது. தான் முதல் பெயர் சபா மட்டும் ஒரு கடைமுனையிலிருந்து மற்றொன்று வரையிலுமானதாய் உள்ளது. அது ஒரு கிறிஸ்துவின் மாதிரியாய் உள்ளது. உலகம் விழுந்து போனதை அவர் கண்டபோது விழுந்து போன ஆதாமின் இனத்தை திரும்பவும் பெற்றுக் கொள்ள அவர் சத்ருவை கடைமுறை மட்டும் பின்தொடர்ந்தார். நீங்கள் அடுத்த வசனத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே எவ்வளவு இனிமையாக அவன் மூலமாக பேசுகிறார். சரி, இப்பொழுது 15 வசனம். சகல பொருள்களையும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை சிறையாக்கி கொண்டு சென்றிருந்த சத்ருவை பின்தொடர்ந்து போய் அவன் அவர்களை தேசத்தினூடாக தான் என்ற ஊர் மட்டும் பின்தொடர்ந்து சென்று அவன் வீட்டுக்கு இழந்து போயிருந்த எல்லாவற்றையும் ஆபிரகாம் திருப்பிக் கொண்டு வந்தான். என்ன ஒரு அழகான கிறிஸ்துவின் காட்சியாய் உள்ளது! நாம் இழக்கப்பட்டோம் என்பதை அவர் பரலோகத்திலிருந்து கேள்விப்பட்டு இறங்கி வந்து நரகம் வரைக்குமாய் சத்ருவை பின்தொடர்ந்து சென்று இழக்கப்பட்ட ஆத்துமாக்களை சிறைப்படுத்திக் கொண்டு நம்மை திரும்ப கொண்டு வந்து வீழ்ச்சியுறுவதற்கு முன்னர் நாம் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு திரும்ப அளித்தார். நாம் பின்வாங்கி போனவர்களாய் தேவகுமாரர்களாக இருக்கும்படி பிறந்த நாம் பிசாசின் குமாரர்களாக தாறுமாறாக்கப்பட்டு உலகத்தின் காரியங்களில் பின்னே சென்று தவறானதை செய்து லோத்து செய்தது போன்று பேராசை கொண்டு ஓடி நம்முடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை உச்சி போட்டு உலகத்தின் காரியங்களின் பின்னே சென்று விட்டிருந்தோம். அப்பொழுது கிறிஸ்து இறங்கி வந்தார். நாம் விழுந்து போயிருந்தாலும் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை தேவன் ஆதியிலேயே அறிந்திருந்தார். ஆகையால் அவர் இறங்கி வந்து சத்ருவை ஜீவனூடாகவும் மரணத்தினூடாகவும் பரதீசினூடாகவும் நரகத்திற்குள்ளாகவும் பின்தொடர்ந்து சென்றார். மகிமையிலிருந்து நரகத்துக்கு சென்று பாதாளத்தின் வல்லமைகளை கைப்பற்றி பிசாசுகளிடத்திலிருந்து திறவுகோள்களை பிடுங்கிக் கொண்டு மீண்டும் உயிரோடு எழுந்து மனுஷர் மீண்டும் தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திலுமாய் இருக்கும்படிக்கு மானுட இனத்திற்கு அவைகளை திரும்ப அளித்தார். அங்கே ஆபிரகாமுக்குள் இருந்த ஆவியை, கிறிஸ்துவின் ஆவி அவனோடு வருவதை புரிந்து கொள்கிறீர்களா? இப்பொழுது நான் வாசிக்கையில் நீங்கள் இன்னும் சற்று கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். Went out to meet him after he returned from the slaughter of this king.
அவர் கெதர்லாகோமேரையும் அவரோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவருக்கு எதிர்கொண்டு போனான். அவர்கள் புறப்பட்டு சென்றனர். சோதோமின் ராஜா திரும்பி கொண்டு வரப்பட்டார். அவருடைய சகோதரன் திரும்ப கொண்டு வரப்பட்டார். பிள்ளைகள் திரும்ப கொண்டு வரப்பட்டனர். இங்கே ராஜாக்கள் அவனை சந்திக்க புறப்பட்டு சென்றனர். நான் இங்கிருந்துதான் இப்பொழுது நான் செய்தியை அளிக்க விரும்புகிறேன். இங்கே
கவனியுங்கள்.
அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய எருசலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா மற்ற ராஜாக்களுக்கு மத்தியிலும் கூட தம்மை சுட்டிக்காட்டினார். யுத்தம் முடிவுற்றிருந்த போது கிறிஸ்துவினுடைய தேவ ஆவியானது ஆபிரகாமுக்குள்ளிருந்து தன்னுடைய விழுந்து போன சகோதரனை திரும்ப கொண்டு வந்து பின்னர் அவன் இழந்து போயிருந்த எல்லாவற்றையும் அவனுடைய நியாயமான நிலைமைக்கு அவனுக்கு திரும்ப
அளித்தான்.
அவர் இதை செய்த போது அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ராபோஜரத்தை கொண்டு வந்தார். அந்த மெல்கிசேதேக்கு யாராயிருந்தார் என்று உங்களால் காண முடியவில்லையா? அது தேவனாயிருந்தது. யுத்தத்திற்கு பிறகு ராபோஜரத்தை கொண்டு வந்தார். இப்பொழுது மத்தேயு 26:26 துரிதமாக நாம் மீண்டும் திருப்பி இங்கே அதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்பதை நாம் பார்ப்போம். மத்தேயு புத்தகத்தில் 26:26 கூட நாம் அதை இங்கே சற்று வாசிக்க விரும்புகிறோம். சரி, மத்தேயு 26:26. அப்பொழுது இயேசு அவர்களோடு கொல்கதா இல்லை கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து அதைத்தான் நான் கூறுகிறேன். சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி நான் தவறான வேதவசனத்தை வாசித்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். மத்தேயு 26:26. யாராவது அதை எடுத்து விட்டிருந்தால் எனக்காக அதை வாசியுங்கள். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். அப்படியே ஒரு நிமிடம், இது இங்கே ஒரு அழகான மாதிரியாக உள்ளது. நீங்கள் இதை தவறவிட நான் விரும்பவில்லை.
Here we are. That's got it, sister. And as they were eating, Jesus
இதோ நாம் எடுத்து விட்டோம் சகோதரியே, அதுதான். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அது என்னவாயிருந்தது? யுத்தமோ முடிவுற்று இருந்தது. அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். அந்த மெல்கிசேதேக்கை பார்த்தீர்களா? நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் யுத்தம் முடிவுற்றிருந்த பிறகு அவர் ஆபிரகாமை சந்தித்த போது அவர் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். இங்கே இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவருடைய கடுமையான யுத்தம் முடிவுற்ற பிறகு அவர் அவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார்.
What's the future coming?
கவனியுங்கள், எதிர்கால வருகையை கவனியுங்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சப்பட ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நாமோ இப்பொழுது யுத்தத்தில் இருக்கிறோம். அதாவது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே கண்டு நித்திய ஜீவனுக்கென்று முன்குறித்த நம்முடைய ஒழிந்து போன சகோதரனை திரும்ப கொண்டு வர நாம் பின்தொடர்ந்து செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் அவனை பிடித்திருக்க ஒரு சுழல் காற்றில் சிக்குண்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். அவன் சங்கங்களில் இருந்து கொண்டு உயர்குல மக்களிடம் இருந்து கொண்டு அவனும் அவனுடைய மனைவியும் வீதிகளில் மேலும் கீடுமாய் நடந்து புகைப்பிடித்துக் கொண்டு மது அருந்திக் கொண்டு கழித்து கூத்தாடி சமாதானத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுக்குள் கிறிஸ்துவினாவை இருந்தது போல நமக்குள் இருந்தால் அப்பொழுது நாம் அவனை பின்தொடர்ந்து செல்வோம். எல்லா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களோடும் நம்மை சூழ பாளையமிறங்கி இருக்கிற தேவ தூதர்களோடும் நாம் பின்தொடர்ந்து சென்று விழுந்து போன நம்முடைய சகோதரனை திரும்ப கொண்டு வருவோம். முடிவிலே யுத்தமானது முடிவடைகின்ற போது நாம் மீண்டும் மெல்கிசேதேக்கை சந்திப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருக்கு ஆசீர்வாதத்தை அளித்து அவருக்கு அப்பமும் திராட்சரசத்தையும் ராபோஜனத்தை அளித்து அவரையே சந்திப்போம். யுத்தம் முடிவடைகின்ற போது நாம் அவரை சந்திப்போம். நாம் ஆபிரகாமின் வாக்குத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திராய் இருக்கிறபடியால் பாதையின் முடிவில் அவரை சந்திப்போம். யுத்தம் முடிவரும் போது மீண்டும் அப்பமும் திராட்சரசமும் புசிப்போம். யார் இந்த மெல்கிசேதேக்கு? அந்த ஒருவர் தகப்பனும் தாயும் இல்லாதவராயிருந்தார். அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவராய் இல்லாதிருந்தார். அவர் அங்கே மீண்டும் ராபோஜனம் தருவார். உங்களுக்கு அது புரிகிறதா? நாம் குறிப்பிட்ட இரவுகள் தன்னடக்கத்துடன் வந்து நாம் ஒன்று சேர்ந்து வந்து நாம் கர்த்தராகிய இயேசுவின் மரணத்திலும் அடக்கத்திலும் உயிர்த்தெழுதலிலும் விசுவாசம் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டுகிற ராபோஜனத்தை ஊழியக்காரர்களின் கரங்களிலிருந்து வாங்கி புசிக்கிறோம். அந்த திரை அவர் தேவன் திரையிடப்பட்டிருந்த அந்த சரீரமாய் உள்ளது. நாமோ அதை ஒரு பிரதிநிதியாக அதை எடுத்துக் கொள்கிறோம். நாம் உலகத்தின் காரியங்களுக்கு மறித்து ஆவியினால் புதிதாய் பிறந்திருக்கிறோம். நாம் எல்லா விசுவாசிகளுமாய் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவின் சரத்தோடு நடக்கிறோம். பெரிய யுத்தம் முடிவடைகின்ற போது நாம் மீண்டும் கிறிஸ்துவோடு வந்து நாம் அவரோடு தேவனுடைய ராஜ்யத்தில் ராபோஜனம் எடுப்போம். மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் மாம்சத்தை புசித்து நவமான திராட்சப்பட ரசத்தை பானம் பண்ணுவோம். ஓ, அவர்தான் மெல்கிசேதேக். அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். இப்பொழுது இன்னும் சற்று கூடுதலாக இங்கே அவரை குறித்து அப்படியே வாசிப்போம். 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக், உங்களுக்கு இது புரிகிறதா? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அவனை ஆசீர்வதித்து உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அவன் மெல்கிசேதேக்கு தசமபாகம் செலுத்தினான். ஆபிரகாம் கொள்ளையிட்டவைகளில் எல்லாம் தசமபாகம் செலுத்தினார். இப்பொழுது பவுல் இங்கே தொடர்ந்து எழுதுகையில் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது வரப்போகும் படத்துக்கான ஒரு பின்னணியை அளிக்க விரும்புகிறேன். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றார். இப்பொழுது சோதோமின் ராஜா, இப்பொழுது நீர் என்னுடைய பிரஜைகளை திரும்ப எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும்
என்றார். I have lifted up my hand unto the Lord.
அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவராகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியையும் உடையவர். அவன் பணத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தவில்லை. அவருக்கு விழுந்து போன தன்னுடைய சகோதரன் மாத்திரமே தேவையாயிருந்தது. ஆபிரகாமை ஐசிரவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக் கொள்ளேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இப்பொழுது ஆபிரகாம், நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று கூறினதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் அதிகமான பணத்தை சம்பாதிக்க யுத்தத்தில் சண்டையிடவில்லை. மெய்யாகவே உண்மையான யுத்தங்கள் சுயநல நோக்கங்களினால் சண்டையிடப்படுகிறதில்லை. யுத்தங்கள் பணத்திற்காக சண்டையிடப்படுகிறதில்லை. யுத்தங்கள் நோக்கங்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவுமே சண்டையிடப்படுகின்றன. மனுஷர் கொள்கைகளுக்காகவே யுத்தத்தில் சண்டையிடுகின்றனர். ஆபிரகாம் லோத்தை மீட்டுக் கொண்டு வர புறப்பட்டு சென்ற போது அவனால் ராஜாக்களை அடித்து துரத்தி அவர்களுடைய எல்லா உடமைகளையும் கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்பதை அவன் அறிந்திருந்த காரணத்தால் புறப்பட்டு செல்லவில்லை. அவன் தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கைக்காகவே புறப்பட்டு சென்றான். பரலோக ராஜாவின் ஆவியின் ஏவுதலின் கீழ் அனுப்பப்பட்டுள்ள எந்த ஊழியக்காரனும் பணத்திற்காக செல்ல மாட்டான். அவன் பெரிய சபைகளை உண்டு பண்ண செல்ல மாட்டான். அவன் ஸ்தாபனங்களை ஊக்குவிக்க செல்ல மாட்டான். அவன் ஒரு கொள்கைக்காக மாத்திரமே செல்வான். அது விழுந்து போன தன்னுடைய சகோதரனை திரும்ப கொண்டு வருவதற்காகவே ஆகும். அவன் காணிக்கையில் ஒரு அமெரிக்க வெள்ளி நாணயத்தை பெற்றுக் கொண்டாலும் அல்லது அதையும் அவன் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு சிறு வித்தியாசத்தை உண்டு பண்ணாது. நான் கூறுவது போன்றே உண்மையான யுத்தங்கள் கொள்கைகளுக்காகவே சண்டையிடப்பட்டு நடத்தப்படுகின்றனவே என்று பணத்திற்காக அல்ல. சபையில் சேர்ந்துள்ள புருஷரும் ஸ்திரீகளும் புகழ் பெற்றோராய் இருக்கவே சபைக்கு வருகிறார்கள். ஏனென்றால் ஜோன்ஸ் அங்கே உள்ள சபையை சார்ந்திருக்கிறார் அல்லது அவர்கள் தங்களுடைய சபையை ஒரு சிறிய சபையிலிருந்து ஒரு பெரிய சபைக்கு மாற்றிக்கொள்கின்றனர். நீங்கள் அதை ஒரு சுயநல நோக்கத்திற்காகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பின்னால் சரியான கொள்கையே இல்லை. நீங்கள் யுத்தத்தில் மனப்பூர்வமாய் முன்னிற்க வேண்டும். இந்த கூடாரத்தில் இங்கே காரியங்கள் தவறாக நடக்கும் போது புருஷர்களாகி நீங்களும் ஸ்திரீகளாகி நீங்களும் வேறெங்காவது ஓடிப்போய்விட்டு அல்லது அந்த சிறு வம்புச்சண்டை அல்லது கடுஞ்சீர குமரல் முற்று பெறும் வரை வெளியே இருந்து விடுகின்றீர்கள். அப்படியானால் உங்களுடைய அனுபவத்தோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. உண்மையே, நமக்கோ இங்கே ஒரு வழக்கம் உண்டு. நமக்கு இங்கே ஒரு ஒழுங்கு உண்டு. இந்த சபை வேதாகமத்தின் கொள்கைகளையே அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. இங்குள்ள எவரேனும் சரியானதை செய்யவில்லை என்றால் அவர்கள் சரியில்லை என்று நீங்கள் கருதினால் அப்பொழுது நீங்கள் அவரிடத்திற்கு சென்று அவரிடத்தில் பேசுங்கள். நீங்கள் அவரை ஒப்புரவாக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது உங்களோடு யாராவது ஒரு சகோதரனை ஒருவரை அல்லது இருவரை அழைத்துச் செல்லுங்கள். அப்பொழுதும் அவர் ஒப்புரவாகவில்லை என்றால் அதன் பின்னர் அதை சபைக்கு சொல்லுங்கள். அப்பொழுது சபையானது அவரை வெளியேற்றி அவரோடு அதற்கு மேல் ஐக்கியமே கொள்ளாது. இயேசு பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அந்த காரணத்தினால் நீங்கள் அதிக தொல்லைகளை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் வேதாகம கொள்கைகளை பின்பற்றுகிறதில்லை. சபையில் உள்ள யாராவது ஒரு கலகத்தை உண்டு பண்ண காரணமாக இருந்தால் அல்லது ஏதோ காரியம் தவறாக நடைபெற்றால் அப்பொழுது நீங்கள் அந்த மனிதனை குறித்தோ அல்லது அந்த ஸ்திரீயை குறித்தோ பேசுவது உங்களுடைய கடமை அல்ல. ஆனால் அந்த மனிதனிடத்திலோ அல்லது ஸ்திரீனிடத்திலோ போய் அவனுடைய தவறை அவனிடத்தில் எடுத்துக் கூறுவது உங்களுடைய கடமையாய் உள்ளது. அவன் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது உங்களோடு வேறு யாராவது ஒருவரை அழைத்துச் செல்லுங்கள். அப்பொழுதும் அவன் செவி கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது சபையானது அவனை கட்டவிழ்த்து விடுகிறது. இயேசு, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார். அதுவே சபையினுடைய வல்லமையாயிருக்கிறது. இங்கே அண்மையில் என்னுடைய நண்பரான ஒரு நல்ல பிரசங்கியாருக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் தன்னுடைய சொந்த சபைக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவள் புகைப்பிடித்துக் கொண்டும் மது அருந்திக் கொண்டும் இருந்த ஒரு இளம்பெண்ணோடு சுற்றித் திரிய ஆரம்பிக்கும் ஒரு நிலையை அடைந்து விட்டான். அப்பொழுது பிரசங்கியாரோ உண்மையிலேயே அது அவனுடைய தனிப்பட்ட காரியம் என்று கூறிவிட்டார். இங்கே அண்மையில் என்னுடைய நண்பரான ஒரு நல்ல பிரசங்கியாருக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் தன்னுடைய சொந்த சபைக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவன் புகைப்பிடித்துக் கொண்டும் மது அருந்திக் கொண்டும் இருந்த ஒரு இளம்பெண்ணோடு சுற்றித் திரிய ஆரம்பிக்கும் ஒரு நிலையை அடைந்து விட்டான். அப்பொழுது பிரசங்கியாரோ உண்மையிலேயே அது அவனுடைய தனிப்பட்ட காரியம் என்று கூறிவிட்டார். ஆகையால் அந்த சகோதரன் முழுவதும் சின்னாபின்னமாக்கப்பட்டிருந்தான். எனவே அவர் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், என்னுடைய பையனுடைய இன்னென்ன இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நீர் அவனிடத்துக்கு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீர் அவனிடத்தில் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நான், சகோதரனே, நான் கிட்டத்தட்ட அவருடைய பெயரையே கூறிவிட்டிருக்கேன். அதற்கு நானும் அவரிடத்தில் உங்களுக்கு ஒரு மேலான வழி உள்ளது என்றேன். என்னை அனுப்பாதீர்கள். அந்த பையன் சரியாக ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை என்றால் அப்பொழுது சபையானது அவன் தவறு செய்து கொண்டிருப்பதை கண்டிருந்தால் அப்பொழுது சபையே இந்த வேலையை செய்யும்படியானதாய் உள்ளது. அது சபையினிடத்தில் விடப்பட்டது. எனவே சபையோர் சென்று அவரிடத்தில் கூறுங்கள் என்றேன். ஆகையால் அவர் ஒரு சகோதரனை அழைத்துக் கொண்டு போய் அவரிடத்தில் கூறினார். அதன் பின்னர் அந்த பையன் அந்த காரியத்தையே மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றானா என்பதை அந்த சகோதரன் அறிந்து கொள்ளும்படிக்கு திரும்பவும் அவரிடத்திற்கு சென்றார். அவன் அதையே செய்து கொண்டிருந்தான். எனவே அவர் மற்றொரு சகோதரனை, இன்னும் இரண்டு பேரை, இரண்டு உதவிக்காரர்களை அழைத்துச் சென்று அந்த பயனிடத்தில் கூறினார். அப்பொழுதும் அவர் அதற்கு செவிகொடுக்க மனதாயில்லை. பின்னர் அவர்கள் அதை சபைக்கு கூறினர். அவருடைய பாவமானது சபைக்கு முன்பாக கூறப்பட்ட போதும் சபையோடு ஒப்புரவாகும்படி அவன் பல இரவுகளாக சபைக்கு வராமல் இருந்தான். அதன் பின்னர் சபையானது அவனை கட்டவிழ்த்து விட்டது. அப்பொழுதிலிருந்து ஏறக்குறைய ஒரு மாதத்திற்குள் அவன் சளிக்காய்ச்சலினால் பிடிக்கப்பட்டான். அப்பொழுது மருத்துவரோ அவன் உலகத்தில் உயிரோடு இருக்கும்படியான ஒரு வாய்ப்பும் இல்லை என்று கூறிவிட்டார். அப்பொழுது அவன் மீண்டும் மனம் திரும்பி வந்தான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாமோ, ஓ, நீங்கள் இன்னாரை சபையிலிருந்து உதைத்து தள்ள வேண்டும். நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அல்லது மற்றதை செய்ய வேண்டும் என்று அதை செய்ய நாமாகவே முயற்சிக்கிறோம். ஒரு சபை என்ற வகையில் நீங்கள் அதற்குரிய உங்களுடைய பாகத்தை செய்துள்ளீர்களா? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுவே அவர்களை மனம் திரும்பி வரவடைக்க செய்யும் வழியாய் உள்ளது. ஒருமுறை அவர்களை பிசாசிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்த மனிதனை குறித்து பவுல் என்ன கூறினான்? அவர்களால் அவனை சரிபடுத்த முடியவில்லை. எனவே பவுல் அவனை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுங்கள் என்றான். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். அதற்கு அடுத்த நிருபத்தில் பவுல் எழுதும்போது இந்த மனிதன் சரிபடுத்திக் கொண்டான் என்று எழுதினார். நிச்சயமாக நாம் அவருடைய ஒழுக்க விதிகளை பின்பற்றுவோமேயானால் தேவன் அந்த காரியங்களை செய்யும் ஒரு வழியினை தேவன் உடையவராயிருக்கிறார். சபையில் ஏதோ காரியம் தவறாக நடக்குமேயானால், அது சபையோர் மத்தியில் இருக்குமேயானால், நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களாயிருக்கிறீர்கள். உதவிக்காரர்களின் குழுவில் உள்ள உதவிக்காரர்களாகிய உங்களை ஒருவர் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் மற்ற உதவிக்காரர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த சகோதரனை சரிபடுத்தி ஒப்புரவாக்க முயற்சியுங்கள். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவரிடத்தில் சொல்லுங்கள். அல்லது உங்களுடைய அங்கத்தினர்களில் ஒருவராயிருந்தால் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அவ்வாறு செய்யுங்கள். அதன் பின்னர் அது அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதன் பின்னர் அதை போதகரிடத்தில் வந்து சொல்லுங்கள். அதன் பின்னர் அவர் சபையிலிருந்து நீக்கப்படுகிறார். அப்பொழுது அவர் ஒரு அஞ்ஞானியைப் போலவும் ஒரு ஆயக்காரனைப் போலவும் இருப்பாராக. அதன் பின்னர் கர்த்தர் அவர் பேரில் கிரியை செய்ய போவதை கவனித்து பாருங்கள். பாருங்கள், அப்பொழுது அவர் தாமே திரும்பி வருகிறார். அப்பொழுதே அவர் உள்ளே தவழ்ந்து வருகிறார். ஆனால் நாமாகவே அதை செய்ய முயற்சிக்கிறோம். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடிய வழியிலேயே செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் அதை ஒருபோதும் ஒரு வெற்றியடைய செய்வதில்லை. இப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா, பிரபு, உன்னதமானவரின் ஆசாரியர் ஆபிரகாமை சந்தித்து அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அவருக்கு தன்னுடைய தசமபாகத்தை செலுத்தினார். அவர் சாலேமின் ராஜாவாயிருந்தார். அவர் யுத்தம் முடிவுற்ற பிறகு அந்த மனுஷரை ஜெயம் கொண்ட பிறகு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ராபோஜனத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இப்பொழுது எல்லா போர்களுமே நான் கூறுவது போல கொள்கைகளுக்காகவே சண்டையிடப்படுகின்றன. இப்பொழுது சபையில் உங்களுக்கு ஒரு சிறு சண்டை இருக்குமாயின் அது சரியான கொள்கைக்கானதாக இருக்க வேண்டும். நீங்கள் சரியான காரியத்திற்காக சண்டையிட வேண்டும். சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அதை செய்ய வேண்டியதாக உள்ளது. இப்பொழுது இந்த போதனை சபைக்கானதாக உள்ளது. அதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். அதற்காகத்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தையும் உள்ளது. அது சபைக்கானதாக உள்ளது. எந்த காரியமும் இந்த சபைக்கு தடங்களாக இருக்க ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். எந்த காரியமாவது தடங்கள் செய்தால் அப்பொழுது நீங்கள் குற்றவாளியாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் குற்றவாளியாயிருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய பல்வேறுபட்ட சபைகளில் உங்களுடைய சபையில் ஏதோ ஒரு காரியம் தவறாக நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகளாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த சபையின் கண்காணியாயிருக்கிறீர்கள். அது போதகரை பொறுத்ததா இருக்கவில்லை, அது உதவிக்காரின் குழுவினை பொறுத்தது மாத்திரமல்ல, அது உங்களை தனிப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் பொறுத்ததாய் உள்ளது. எனவே நீங்கள் அந்த சகோதரத்திற்கு சென்று உங்களால் அவரை ஒப்புரவாக்க முடிகிறதா என்று பாருங்கள். அப்படி ஒப்புரவாக்க முடியவில்லை என்றால் அதன் பின்னர் உங்களோடு இரண்டு அல்லது மூன்று பேரை அழைத்து சென்று பேசி பாருங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் அப்பொழுது திரும்பி வந்து விடுங்கள். அவர் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அதை சபைக்கு கூறிவிடுங்கள். அப்பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நீக்கப்படுகிறார். தேவன், நீங்கள் அவரை அங்கே நீக்கி விடுவீர்களேயானால் நான் அவரை இங்கே நீக்கி விடுவேன். நீங்கள் இந்த ஒழுங்கினூடாக சென்றிருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும் என்றார். அதன் பின்னர் அவர் அழிவிற்காக, அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக பிசாசை அவனை அவிழ்த்து விடுவார். அதன் பின்னர் அவன் திரும்பி வந்து விடுவார். அது உண்மையே. அந்த விதமாகவே அவனை திரும்பி வர செய்கிறார். அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அவன் திரும்பி வந்து விடுவான். அவன் தேவனுடைய பிள்ளையா இல்லை என்றால் ஏன் அவன் அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டிருப்பான். அப்பொழுது பிசாசு அவனை தன்னுடைய நித்திய ஸ்தலத்திற்கு அனுப்பிவிடுவான். இப்பொழுது அதனுடைய நோக்கங்களை அது பொறுத்ததாய் உள்ளது. நீங்கள் அதை யாரோ ஒருவருக்காக உள்ளே நுழைக்கும் போது அப்பொழுது அது வித்தியாசமானதாய் உள்ளது. ஆனால் அந்த மனிதன் குற்றவாளியாக இருப்பானே ஆனால் லோத்து ஒரு எபிரேயராய் இருந்தும் அவன் அங்கு சென்ற போது பின்வாங்கி போய்விட்டான். அவன் கிருபையில் இருந்தான், ஆனால் அவர் அதிலிருந்து விழுந்து போய்விட்டிருந்தான். அவன் வெளியேறிவிட்ட போது லோத்து ரட்சிக்கப்பட்டிருந்தான். லோத்து ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான். காரணம், அவன் எல்லா நேரத்திலும் தவறான இடத்தில் இருந்த போது வேதம் சோதோமின் பாவங்களினால் நாள்தோறும் நீதியுள்ள தன்னுடைய இதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று உரைத்துள்ளது. இப்பொழுது அவனுடைய மாம்சம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தது. அவனுடைய முடிவு என்னவாயிருந்தது? அவன் அதிக அவமானத்தையே கொண்டு வந்தான். அவனுடைய மனைவியோ ஒரு உப்புத்தூணாக மாறிவிட்டான். அவன் தன்னுடைய குமாரத்திகள் மூலமாகவே பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஆகையால் அது என்ன ஒரு அவமானத்தை கொண்டு வந்தது என்பதை உங்களால் காண முடியும். ஏனென்றால் அவன் கிருபையிலிருந்து விழுந்து போய் ஒருபோதும் அவன் தானே மீண்டும் சீர்படுத்தப்படவே இல்லை. எனவே தேவன் அவனை பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவன் அப்பொழுதும் ஒரு விழுந்து போன சகோதரனாகவே இருந்தான். அவனை மீண்டும் திருப்பிக் கொண்டு வர தன்னால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் ஆபிரகாம் செய்தான். ஆபிரகாமுக்குள்ளிருந்த ஆவியானது இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியாயிருக்கிறது. சகோதரன் என்ன செய்திருந்தாலும் பொருட்படுத்தாமல் அவனை மீண்டும் கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள் கொண்டு வர உங்களால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்யுங்கள். அவன் என்ன செய்திருந்தாலும் பொருட்படுத்தாமல் நீங்கள் கடினமாக முயற்சியுங்கள். இப்பொழுது நாம் இந்த மெல்கிசேதேக்கை குறித்த, இந்த மகத்தான சாலேமின் ஆசாரியரை குறித்த வானங்களையும் பூமியையும் உடையவரானவரை குறித்த இந்த பாடத்தை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் நாம் இப்பொழுது இங்கே மீண்டும் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்பொழுது முதலாவதாக இருப்பது, இவன் தகப்பனும் தாயும் வம்சபரனாரும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இப்பொழுது கவனியுங்கள், அவர் தேவ குமாரனாயிருக்கவில்லை, அவர் குமாரனின் தேவனாயிருந்தார். அவர் தேவ குமாரனாயிருக்கவில்லை, மெல்கிசேதேக்கு அவ்வாறு இருக்கவில்லை, ஆனால் அவர் தேவ குமாரனின் பிதாவாயிருந்தார். இப்பொழுது அவன் கொண்டிருந்த சரீரமானது அவரதை சிருஷ்டித்திருந்தார். அது ஒரு ஸ்திரீயின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட சரீரத்தினால் அவரால் முடியாது. அதாவது அவர் தம்மை தாமே வெளிப்படுத்த ஒரு சரீரத்தை உண்டு பண்ணியிருந்தார். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். அது ஒரு அக்னிஸ்தம்ப ரூபத்தில் அல்லது அது என்னவாயிருந்தாலும் அல்லது அவர்கள் தரிசனத்தின் மூலம் கண்டிருந்த ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்தாலுடைய மானுட கண்கள் அந்த காரியங்களை காண்கிறதில்லை. ஆனால் தேவன் தம்மை ஏதோ ஒரு வழியினூடாக வெளிப்படுத்த வேண்டியவராயிருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு தம்மை ஒரு மனிதனின் ரூபத்தில் வெளிப்படுத்தினார். அவர் மோசேக்கு தம்மை ஒரு மனிதனின் ரூபத்தில் வெளிப்படுத்தினார். அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அக்னிஸ்தம்ப ரூபத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு புறாவின் ரூபத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். நீங்கள் பாருங்கள், அவர் தம்மை அந்த ரூபங்களில் வெளிப்படுத்தினார். அவர் தம்மை ஒரு மனித ரூபத்தில் சாலேமின் ராஜாவாக, எருசலேமின் ராஜாவாக, பூமிக்குரிய எருசலேமின் ராஜாவாக அல்லாமல் பரலோக எருசலேமின் ராஜாவாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்த போது அவர் தம்மை அந்த ரூபத்தில் வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராயிருந்தார். இப்பொழுது தேவகுமாரன் ஒரு ஸ்திரீயனுடாக வரவேண்டியதாயிருந்தது. இங்கே சிருஷ்டிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. ஒரு ஸ்திரீயின் கருப்பையினால் வரவேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அதே காரியத்தினுடாகவே மரணம் வரவேண்டியதாயிருந்தது. தேவன் ஆதியில் செய்த சிருஷ்டிப்பை போன்றதினூடாக அவரால் வர முடியாது. தேவன் ஆதியிலே மனிதனை உண்டாக்கிற போது ஸ்திரீக்கு அதனோடு எவ்விதமான சம்பந்தமும் இல்லாதிருந்தது. தேவன் அப்படியே உண்டாக கடவுது என்று கூறின போது மண்டிலிருந்து ஒரு மனிதன் தோன்றினார். அவர் அவனை அழைத்தார். அதனோடு எந்த ஸ்திரீக்குமே எவ்வித தொடர்பும் இல்லாதிருந்தது. ஆனால் ஸ்திரீயானவளோ அப்பொழுது மனிதனுக்குள் இருந்தாள். தேவன் ஸ்திரீயானவளை ஆதாமினுடைய விலாவில் இருந்து எடுத்தார். அது உண்மைதானே? அதன் பின்னரே ஸ்திரீயானவள் பாலியல் தொடர்பினூடாக மனிதனை பிறப்பித்தாள். ஆகையால் தேவனால் செய்ய முடிந்த ஒரே வழி, அவரால் அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் வர முடியாதிருந்தது. அவரால் மெல்கிசேதேக்காக வர முடியவில்லை. அவர் ஒரு மனிதனாக வர வேண்டியதாக இருந்தது. அவர் ஸ்திரீயனூடாக வர வேண்டியதாக இருந்தது. உன் வித்து சர்பத்தினுடைய தலையை நசுக்கும், அதனுடைய தலை உன்னுடைய குதிங்காலை நசுக்கும். இது புரிகிறதா? தேவன் ஒரு ஸ்திரீயனூடாக வரவேண்டியதாக இருந்தது. அவர் தம்முடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தில் வாசம் செய்த போது அவர் அதை செய்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டார். அவர் ஒரு பலியாக தம்முடைய சொந்த ரத்தத்தையே செலுத்தினார். அவர் உங்களை நித்திய ஜீவனுக்கென்று ரட்சிக்கும்படியாக மரணத்தின் வாய்க்காலினூடாக தம்முடைய ஜீவனையே அளித்தார். ஆகையால் தேவன் அதன் பின்னர் வந்தார். அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராயிருந்தார். புரிகிறதா? அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பான ஒரு மனிதனாய் இருந்தார். இப்பொழுது அவரால் தேவ குமாரனாய் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த மனிதன் நித்தியமானவராயிருக்கிறார். தேவகுமாரனுக்கோ ஒரு துவக்கம் இருந்தது, அவருக்கு ஒரு முடிவும் இருந்தது. அவர் தன்னுடைய பிறப்பின் ஒரு நேரத்தை உடையவராயிருந்தார். அவர் தன்னுடைய மரணத்தின் ஒரு நேரத்தை உடையவராயிருந்தார். அவர் துவக்கத்தையும் முடிவையும் உடையவராயிருந்தார். அவர் தகப்பனும் தாயும் உடையவராயிருந்தார். இந்த மனிதனுக்கு தகப்பனும் தாயும் துவக்கமும் முடிவின் நேரமும் இல்லாததாயிருந்தது. ஆனால் அவர் இந்த மனிதன் மெல்கிசேதேக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராயிருந்தார். இப்பொழுது தேவகுமாரன் அவர் உலகத்தில் ஒரு ஸ்திரீயின் ரூபத்தில், ஒரு ஸ்திரீயின் மூலமாக மனிதனுடைய ரூபத்தில் வந்தபோது கொல்லப்பட்டு மூன்றாம் நாள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுந்து இப்பொழுது அவர் என்னென்றைக்குமாய் நிலைத்திருக்கிறார். அந்த சரீரம் நிலைத்திருக்கும் வரை நாமும் கூட நிலைத்திருப்போம். காரணம், அவர் பூமியிலிருந்து உயிரோடு எழும்பினார், நாமும் அவருடைய சாயலில் உயிரோடு எழுப்பப்படுவோம். அதுவே சுவிசேஷ கதையாய் உள்ளது. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. தூதர்களாய் அல்ல, இயற்கைக்கு மேம்பட்டவர்களாய் அல்ல, சிறகுடைய ஒரு கூட்ட பறவைகளாய் அல்ல, ஆனால் புருஷரும் ஸ்திரீகளுமாய் அவருடைய சாயலில் நிற்போம். ஆமேன். ஆமையா, நான் இதை அடிக்கடி கூறியிருப்பது போல நான் இதை இங்கே இந்த நேரத்தில் மீண்டும் கூறுகிறேன். இது பொருத்தமானதாய் தோன்றுகிறது. என்னுடைய வழுக்கை தலையில் கிட்டத்தட்ட முழுவதும் கொட்டாமல் இருந்த 5 அல்லது 6 முடிகளை வாரிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவியோ, பெல், நீ வழுக்கை தலையாய் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். அதற்கு நானோ, ஆனால் நான் அவைகளில் ஒன்றையும் இழந்து போகவில்லையே என்று. அப்பொழுது அவள் அவைகள் எங்கே இருக்கின்றன என்று கேட்டாள். அதற்கு நான் அவைகளை பெற்றுக் கொள்ளும் முன்பு அவைகள் எங்கே இருந்தன என்று எனக்கு கூறு, அப்பொழுது அவைகள் எங்கே எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் உனக்கு கூறுவேன் என்றேன். அது உண்மை. நானோ முன்பு சண்டையிடுபவராய் குத்து சண்டையிடுபவனாய் இருந்து வந்தேன். அப்பொழுது நான் பலமானவனாகவும் பரந்த தேக அமைப்பு கொண்டவனாயும் இருந்தேன். அப்பொழுது நீங்கள் அந்த சபையை தூக்கி என் முதுகின் மீது வைத்தால் நான் அதனோடு வீதியில் நடந்து செல்வேன் என்பதை நான் எண்ணி பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுதோ நான் ஒவ்வொரு நாள் காலையும் எழுந்திருக்கும் போது 40 வயதிற்கு மேல் கடந்து விட்டதை நான் தெளிவாக உணர்கிறேன். புரிகிறதா? நான் வழக்கமாக முன்பு இருந்தது போன்று இப்பொழுது இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் பலவீனமாய்க் கொண்டே இருக்கிறேன். நான் என்னுடைய கரங்களை நோக்கி பார்க்கையில் இங்கே பாருங்கள், நான் வயோதிக மனிதனாய் கொண்டே இருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கிறேன். நான் என்னுடைய தோள்பட்டைகளை நோக்கி பார்க்கிறேன். நான் அதிக எடை கூடி இருப்பதை காண்கிறேன். நான் முன்பெல்லாம் 28 அங்குல அளவுள்ள அரைக்கச்சையை அணிவேன். இப்பொழுது நான் 30 அங்குல அளவு கொண்ட அரைக்கச்சையை அணிகிறேன். பாருங்கள், நான் வயோதிகனாய் கொண்டிருக்கிறபடியால் பருமனாகி நலிவுற்று போகிறேன். அது என்னவாக இருக்கிறது? நான் வழக்கமாக புசிக்கிற அதே ஆகாரத்தையே புசிக்கிறேன். நான் முன்பு ஜீவித்து வந்ததை காட்டிலும் சுத்தமாகவும் மேலாகவும் ஜீவிக்கிறேன். ஆனாலும் தேவன் எனக்காக ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார். நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நாளிலே அவர் என்னை மீண்டும் எழுப்புவார் என்பதே ஆசீர்வதிக்கப்பட்ட சிந்தனையாய் உள்ளது. நான் 25 வயதாக இருந்த போது பெற்றிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் மீண்டுமாய் என்னென்றைக்குமாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வேன். ஆமே, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இந்த வயோதிகம் எனக்கு என்ன தொந்தரவு செய்கிறது? எனவே நான் அதை அறிந்துள்ளபடியால், நான் அவரை விசுவாசிக்கிறபடியால், நான் வருடாவருடம் பிசாசை அதிலிருந்து வீழ்த்திக் கொண்டிருக்கிறேன். எப்படியாயினும் இதுவோ வெறுமன ஒரு குறுகிய கால வாழ்க்கையாய் உள்ளது. நாம் நமக்கு வாக்களிக்கப்பட்ட 70 ஆண்டுகள் மாத்திரமே தரித்திருந்தாலும் அது துன்பமும் துக்கமுமே என்று வேறென்னவாய் இருக்கிறது? அது என்னவாய் உள்ளது? நீங்கள் இந்த தொற்று நோய் பரவக்கூடிய இடத்தை அவ்விடத்தில் உள்ள அந்த மகிமையான காரியத்திற்காக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஏன், கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. என்னுடைய உட்புறத்தில் உள்ள ஏதோ ஒன்று ஒரு நாள் அந்த மெல்கிசேதேக்கை சந்திக்க அவர் என்னிடத்தில் சமாதானமாய் பேசி நித்திய ஜீவனை அவரிடம் கழித்தார். இந்த ஜீவியம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஒரு கூடாரமே என்று வேறெதையும் பொருட்படுத்துகிறதில்லை. இந்த 2 வேதாகமங்களும் எனக்கு முன்பாக இருக்க நான் இதை முழு உத்தமத்தோடு கூறுகிறேன். என்னுடைய தேவன் என்னோடு இருப்பதன் மூலமாக நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்க என்னால் அவருக்காக இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாவிட்டாலும், என்னுடைய பிள்ளைகள் தங்களை கவனித்துக் கொள்ளும் அளவிற்கு பெரியவர்களாக இருந்தால் அப்பொழுது அவர் என்னை இப்பொழுதே எடுத்துக் கொள்ள விரும்புவாரையானால் ஆமேன், அதுவே இதற்கு தீர்வாகிறது. ஆமையா, நான் 80 வயதுடனாய் இருந்தாலும் அல்லது நான் 20 வயதுடனாய் இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நான் கத்தரை சேவிக்கும்படியான ஒரே காரியத்திற்காக மாத்திரமே இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் இப்பொழுது செய்வது போன்று என்னால் இன்னமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடிந்தால் எனக்கு 80 வயதாகும் போது, எனக்கு 40 வயதோ அல்லது 80 வயதோ ஆனாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? இன்றிரவு அநேக புருஷர்கள் 80 வயதுடர்களாய் இருக்கின்றனர். 80 வயது நிரம்பிய ஒரு வயோதிகர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்க ஏராளமான பிள்ளைகள் மறித்து போகலாம், அவர்களில் அநேகர் மறித்து போய்விடலாம். ஆயினும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அது உங்களுடைய நோக்கங்களையும் உங்களுடைய கொள்கைகளையும் பொறுத்ததாய் உள்ளது. நாம் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கும்படிக்கே இங்கு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது இந்த ஜீவன் கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் பேசுகிற புகையை போன்றதாய் உள்ளது. அது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல இருக்கிறது என்று இதை குறித்து அறிந்துள்ளோம். ஆனால் நாம் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் தேவன் நம்மை மீண்டும் உயிரோடு எழுப்புவதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாட்கள் முடிவரும் போது நாம் அவரோடு ராபோஜனம் எடுப்போம். அப்பொழுது அவர் உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கூறுவார். நாம் எந்த காரியத்தை உடையவர்களா இருந்தாலும் அல்லது நாம் உடையவர்களா இல்லை என்றாலும் அப்பொழுது அது இங்கு என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? நாம் வாலிபமாய் இருந்தாலும் அல்லது நாம் வயோதிகமாய் இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதே முக்கியமான காரியமாகும். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? உங்களால் அவரை சேவிக்க முடியுமா? நீங்கள் உலகத்தின் காரியங்களை விற்று போட்டு விட்டீர்களா? யுத்தம் முடிவற்ற பிறகு நீங்கள் மெல்கிசேதேக்கை சந்தித்தீர்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய எனக்கு 21 வயதாக இருந்த போது ஒரு நாள் எனக்கு இதனோடு அதனோடு மற்றதோடு ஒரு யுத்தம் உண்டாயிருந்தது. நான் ஒரு குத்துச்சண்டை இடுபவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன், அல்லது நான் ஒரு கன்னிவைப்பவனாக இருக்க வேண்டும் என்று, அல்லது வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் என்னவா இருக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அதை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் நான் மெல்கிசேதேக்கை சந்தித்தேன். அவரிடக்கு ராபோஜனம் கொடுத்தார். அப்பொழுது அது முதற் கொண்டு அது என்னைக்குமாய் தீர்த்து வைக்கப்பட்டது. அல்லேலூயா! நான் அவருடைய பக்கமாக சென்று விட்டேன். நான் பாதையில் அலைகூர்ந்து கொண்டிருக்கிறேன். அது பாதையின் முடிவிற்கு வரும்போது மரணமானது என்னை உரைத்து பார்க்க அப்பொழுது நான் அதற்கு ஒருபோதும் பயப்படவே மாட்டேன் என்பதை நான் இப்பொழுதே உணர்கிறேன். நான் நடந்து சென்று அதை எதிர்நோக்க விரும்புவேன். நான் வாக்குத்தத்தம் அடியிருக்கிறவரை அறிந்திருக்கிறேன் என்றும் அது உண்மை என்றும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிந்துள்ளேன் என்பதையும் அறிவேன். அவர் மரித்தோர் மத்தியிலிருந்து கூப்பிடும் போது நான் அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வருவேன். அது உண்மை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அவரை அறிந்திருக்கிறேன். நான் வயோதிகனாக இருந்தாலும் அல்லது நான் வாலிபமாக இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நான் சிறியதாக இருந்தாலும் அல்லது நான் பெரியதாக இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நான் நிறைவாக இருந்தாலும் அல்லது நான் பசியாக இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? எனக்கு தலை சாய்க்க ஒரு இடம் இருந்தாலும் அல்லது எனக்கு தலை சாய்க்க ஒரு இடம் இல்லாமல் இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கிய இடமில்லை. ஆனால் அவர் மகிமையின் ராஜாவாயிருந்தார். நாம் இன்றிரவு ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமாயிருக்கிறோம். நாம் எதையாவது உடையவர்களாய் இருந்தாலும் அல்லது நாம் எதையும் உடையவர்களாய் இல்லை என்றாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நாம் தேவனை உடையவர்களாயிருக்கும் வரையில் நாம் முற்றும் ஜெயங்குளிர்களாயிருக்கிறோம். நாம் முற்றும் ஜெயங்குளிர்களாயிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் உட்கார்ந்து கொண்டு நானே மறித்த அவராயிருந்தேன், மீண்டும் உயிரோடு இருக்கிறேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சாட்சி பகர்ந்த அவருடைய கரங்களில் இருந்து ஆவிக்குரிய பிரகாரமான ராபோஜனத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ, அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? ஒரு கூடாரமோ அல்லது ஒரு குடிசையோ, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர்கள் ஒரு மாளிகையை எனக்காக அங்கே கட்டிக் கொண்டிருக்கிறார்களே. அவருடைய கருவூல பெட்டிகள் மாணிக்கங்களாலும் வைரங்களினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கின்றன. அவர் சொல்லி முடியாத ஐஸ்வர்யங்களை உடையவராயிருக்கிறார். நான் யுத்தத்திலிருந்து வந்தபோது ஒரு நாள் நான் அவரை சந்தித்தேன். நான் என்னுடைய வெற்றி பதக்கங்களை கீழே வைத்து விட்டேன். அது முதற்கொண்டு நான் ஒரு யுத்தத்திலும் சண்டையிடுவதில்லை. அவர் எனக்காக அவைகளை சண்டையிடுகிறார். நான் அவருடைய இடைப்பார்வையில் அப்படியே சார்ந்திருக்கிறேன். நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அவரை அறிந்துள்ளேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த காரியங்கள் அவ்வளவுதான். அது வேறென்ன காரியத்தை செய்கிறது? நாம் என்ன செய்ய முடியும்? கவலைப்படுகிறதுனாலே உங்களுடைய சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்ட முடியுமா? உங்களுடைய தலைமுடி சுருளா இருந்தாலும் அல்லது நீங்கள் எந்த விதமான தலைமுடியை உடையவர்களா இருந்தாலும் அல்லது தலைமுடியே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நீங்கள் வயோதிகராய் இருந்தாலும், நீங்கள் தலைமுடி நரைத்தவராய் இருந்தாலும், நீங்கள் தோள்பட்டை துணிவராய் இருந்தாலும், நீங்கள் அவ்வாறு இல்லை என்றாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? ஆமென். இது வெறுமன ஒரு குறுகிய காலமாய் உள்ளது, ஆனால் அதுவோ என்றென்றைக்குமானதாய் உள்ளது. காலத்தின் யுகங்கள் உருண்டோடும் போதும், காலங்கள் உருண்டோடும் போதும் நீங்கள் ஒருபோதும் மாறவே மாட்டீர்கள். அவருடைய இடைவிடா நித்திய காலங்களினூடாக செல்லுவீர்கள். இது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நான் அவரை சந்தித்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது ஆபிரகாமை சந்தித்த அந்த அதே மெல்கிசேதேக்கு ஒரு நாள் எனக்கு ராமோஜனம் கொடுப்பார் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் ஏல் ஏலோ மகத்தானவர், நான் இருக்கிறேன், நான் இருந்தேன் என்றவரல்ல, நான் இருக்கிறேன் நிகழ்காலம். அவர் அவனை ஆசீர்வதித்தார். இங்கே இன்னும் சற்று மேற்கொண்டு கவனிப்போம். ஆகையால் நாம் இந்த பாடத்தை சற்று இன்னும் உன்னிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நான்காவது வசனம், இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள். நானும் கூட அதை அப்படியே சிந்தித்து பார்க்கிறேன். இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள். அவர் தேவகுமாரனுக்கும் மேம்பட்டவராயிருக்கிறார். தேவகுமாரனுக்கோ தகப்பனும் தாயும் இருந்தனர், இவருக்கோ அவ்வாறு இருக்கவில்லை. தேவகுமாரனுக்கு ஒரு துவக்கத்தின் நேரமும் முடிவின் நேரமும் இருந்தது, இவருக்கோ அவ்வாறு இருக்கவில்லை. அது யாராக இருந்தது? அது குமாரனின் பிதாவாகும். அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை காண விரும்பினால் இதை கவனியுங்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்சவரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் வாக்குத்தத்தை உடையவனாயிருந்தான். இந்த மனிதரோ வாக்குத்தத்தை பெற்றிருந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இது யாராயிருந்தது? லேவியின் புத்திரர் தங்களுடைய சகோதரர்களுக்கு தசமபாகம் செலுத்தினர். இல்லை, அவர்களுடைய சகோதரர்கள் லேவியருக்கு தசமபாகம் செலுத்தினர். தங்களுடைய சகோதரரின் சம்பாத்தியத்தில் இருந்து தங்களுடைய ஜீவியத்திற்காக பத்திலொன்றை எடுத்துக்கொள்ளும்படி அவர்கள் கர்த்தரின் ஒரு கட்டளையை பெற்றிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஆசாரியத்துவத்தை உடையவர்களாயிருந்தனர். இப்பொழுது நீங்கள் சரியாக அதை குறித்து பேசுகையில் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை தவறு என்று இது வெளிப்படையாய் தெரியப்படுத்துகிறது. அசரியே,
the greatest man on earth, Abraham, met this man and paid tithes to him.
ஆனால் இந்த மனிதன் வாக்குத்தத்தை பெற்றிருந்தவன், பூமியின் மீது இருந்த மகத்தான மனிதன் ஆபிரகாம் இந்த மனிதனை சந்தித்து அவருக்கு தசமபாகத்தை செலுத்தினான். அவர் பெரியவராய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. கவனியுங்கள், சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. நிச்சயமாக அவர் யாராயிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அதுவே ஆசாரியர் மற்றும் பிரசங்கிமார்கள் போன்றவர்களின் முறைமையின் ஆசாரியத்துவமாய் உள்ளது. மறிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், புரிகிறதா? அங்கேயோ பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். ஒரு மனிதன் ஒருபோதும் பிறந்திராமலும் ஒருபோதும் மரியாதவருமாயிருந்து துவக்கமும் முடிவும் இல்லாமலும் தகப்பனும் தாயும் இல்லாமலும் வம்ச வரலாறும் இல்லாமலும் இருந்து அதே சமயத்தில் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உடையவராயிருக்கும் போது அவர் ஏன் தசமபாகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும்? அவர் ஏன் ஆபிரகாம் தசமபாகத்தை செலுத்தும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும்? தசமபாகத்தை செலுத்துவது என்ன ஒரு கண்டிப்பான காரியமாக உள்ளது என்பது உங்களுக்கு புரிகிறதா? தசமபாகம் செலுத்துவது சரியானதாக உள்ளது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தசமபாகம் செலுத்த கடமைப்பட்டவனாயிருக்கிறார். அது உண்மையே. அது ஒருபோதும் மாற்றமடைந்திருக்கவில்லை. இப்பொழுது தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தார் என்று சொல்லலாம். இப்பொழுது ஓ, இங்கே ஒரு காரியம் உள்ளது. அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் என்ன, லேவியா ஆபிரகாம் லேவியினுடைய முப்பாட்டனராக இருந்தார். வேதமோ லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்த போது அவன் தசமபாகம் செலுத்தினான் என்று இங்கே கூறியுள்ளது. அவன் பூமியில் தோன்றுவதற்கு 4 தலைமுறைகளுக்கு முன்னரே அவன் மெல்கிசேதேக்கு தசமபாகத்தை செலுத்திக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அப்படியானால் நியமனம் செய்தலுக்கு முன்னருள்ள முன்குறித்தலில் விசுவாசம் கொள்ள முடியாத உங்களைத்தான் இங்கே லேவி ஆபிரகாமின் அறையிலிருந்து தோன்றும் 4 தலைமுறைகளுக்கு முன்னரே அவன் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம் செலுத்திக் கொண்டிருந்தான். வேத வாக்கியத்தினூடாக நாம் இதை ஆராய்ந்து பார்க்க நமக்கு நேரம் இருந்தால் நலமாக இருக்கும். நீங்கள் அதை எரேமியா 1:4 உள்ளதை போன்று எடுத்து பார்த்தால், தேவன், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். அப்படியானால் நீங்கள் செய்தீர்கள் என்று என்ன கூற முடியும்? நான் செய்தேன் என்று என்ன கூற முடியும்? இது இறங்குகிற தேவனாலேயாம். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அறிந்துள்ளார். எவரேனும் கெட்டுப்போக வேண்டும் என்று அவர் விருப்பமுடையவராய் இருக்கவில்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர் தேவனாய் இருப்பாரானால் அப்பொழுது யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இல்லை என்றால் அவர் எந்த காரியத்தையுமே அறியாதவராயிருக்கிறார். அவ்வாறு அவர் அறிந்திருக்கவில்லை என்றால், அதாவது உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே யார் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வார்கள் என்பதை அறிந்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. அவர் முடிவற்றவராய் இருப்பார். ஆனால் அப்பொழுது அவர் ஒவ்வொரு உண்ணியையும் ஒவ்வொரு ஈயையும் ஒவ்வொரு பேனையும் ஒவ்வொரு சிறு விஷப்பூச்சியையும் பூமி உருவாவதற்கு முன்னமே, அவை பூமியில் தோன்றுவதற்கு முன்னமே அறிந்திருக்கிறார். அது உண்மை. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். வேதமோ அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று உரைத்துள்ளது. நாம் இதை ஒருமுறை அப்படியே தெளிவுபடுத்திக் கொள்வோம். நாம் எபேசியர் 1 திரும்பிச் செல்வோம். 5 1 எபேசியர் 1 பார்ப்போம். நான் உங்களிடத்தில் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது ஏதோ ஒரு காரியம் அல்ல என்பதை நீங்கள் உண்மையாகவே புரிந்து கொள்ளும்படியாக நான் இங்கே அதை 1 வாசிக்க விரும்புகிறேன். அது தேவன் உங்களிடத்தில் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது எபேசியர் 1 இதை உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய நிருபத்தை எழுதின அதே மனிதன் இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு, இது அவிசுவாசிகளுக்கு அல்ல, ஆனால் பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டபடியே இப்பொழுது 4 வசனத்தை இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நாம் அங்கே யாராயிருக்கிறோம், சபை. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். யார் அதை செய்தது? தேவன் அதை செய்தார். யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை தேவன் ஆதியிலிருந்தே அறிந்திருந்தார். நிச்சயமாக ஒருவரும் கெட்டுப்போக வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் நல்லது, ஏழ்மையான இயேசுவே, நான் அவருக்காக வருந்துகிறேன், நான் ஒரு கால ரட்சிக்கப்பட்டதை அங்கீகரிப்பது மேலானதாக இருக்கும் என்று நீங்கள் செயல்படுவதை காண அவர் இங்கே இயேசுவை அனுப்பவில்லை. இல்லையா? யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை தேவன் ஆதியிலேயே அறிந்திருந்தார். ஆகையால் சிலர் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் முன்னறிந்தவர்களுக்காக ஒரு கிருபாதார பலியை உண்டு பண்ணவே அவர் இயேசுவை அனுப்பினார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை நகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கடந்த காலம் அங்குதான் காரியமே உள்ளது. ஆகையால் அது நீங்களே உங்களை காத்துக் கொள்வதல்ல, அது தேவனுடைய கிருபையே உங்களை காத்துக் கொள்வதாய் உள்ளது. நீங்களே உங்களை ரட்சித்துக் கொள்ளவில்லை, இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியாய் ஒன்றையுமே செய்யவில்லை. அது தேவனுடைய கிருபை உங்களை ரட்சித்ததாய் உள்ளது. தேவனுடைய கிருபையே உங்களை அழைத்தது. தேவனுடைய முன்னறிவு உங்களை அறிந்திருந்தது. அவர் எல்லையற்றவராய் இருப்பாரானால் நீங்கள் இந்த சபையில் இன்றவு இருப்பீர்கள் என்பதை உலகத்தில் அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பே அவர் அறிந்திருந்திருப்பார். அவர் அறிந்திருந்திருக்கவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருந்திருந்தால் அவர் தேவனாகும். அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருந்தால் அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியவில்லை என்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்ல. அங்குதான் காரியமே உள்ளது. ஆகையால் அது உங்களால் செய்ய முடிந்த ஒரு காரியமா இருக்கிறது என்று எப்படி உங்களால் கூற முடியும்? அதுவோ உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதா இருக்கிறது. நீங்களும் கூட இங்கே இருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கான தேவனுடைய அன்பும் கிருபையுமாக இருக்கிறது. உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவன் உங்களை தம்முடைய கிருபையினால் அழைத்தார். நீங்களோ செவி கொடுத்து கேட்டு ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படியானால் நீங்களோ சகோதரன் பிரணாம் எதை வேண்டுமானாலும் அது செய்யும்படி செய்கிறது என்று கூறுகிறீரா எனலாம். நிச்சயமாகவே அவ்வாறுதான் செய்கிறது. நீங்கள் விடுதலையா இருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த நபர் செய்ய விரும்புகிற எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியுமே எனலாம். முற்றிலுமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதையே நான் எப்பொழுதும் செய்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால் நீங்கள் தவறான காரியத்தை செய்ய விரும்பவே மாட்டீர்கள். இன்றிரவு ஒரு பெண் என்னுடைய மனைவி அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ள எல்லாவற்றோடும் நான் அவளை நேசிக்கிறேன். நான் மற்றொரு பெண்ணோடு சுற்றிவிட்டதை நான் அறிந்திருந்தும் பின்னர் நான் அவளிடத்துக்கு போய் மேடா நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறினால் எப்படி இருக்கும்? நான் அவ்வாறு செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அவளை சரியாக நேசிப்பேனேயானால் நான் அதை செய்யவே மாட்டேன். அது உண்மை. இப்பொழுது நான் ஓ என்னால் அதை செய்ய முடியாது, அதற்கு காரணம் ஏன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்பொழுது அவள் என்னை விவாகரத்து செய்து விடுவாள். ஓ நான் ஒரு பிரசங்கியாராயிருக்கிறேன், அது என்ன செய்யும் என்று புரிகிறதா? அவள் என்னை விவாகரத்து செய்து விட்டால் அது என்னை பிரசங்க பீடத்திலிருந்து எடுத்து போட்டுவிடும். விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு மனிதன், ஓ எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு, அதை குறித்து என்னால் எண்ணி பார்க்க முடியாது. அந்த விதமாகவே அது இருக்குமாயின் நீங்கள் இன்னமும் சட்டப்படித்தான் இருக்கின்றீர்கள். அது நான் அவளை விவாகம் செய்து கொண்டதன் பேரிலான சட்ட அடிப்படையில் இல்லை. சட்டத்தின் அடிப்படையோ என்னை அவனிடத்தில் உண்மையாக ஜீவிக்க செய்ய வைக்கிறதில்லை. அது நான் அவளை நேசிக்கிற காரணத்தினாலே உண்மையாக ஜீவிக்கிறேன். நான் இந்த காரியத்தையும் வேண்டும் என்று செய்ய வேண்டியதில்லை. நான் மனப்பூர்வமாய் அதை செய்கிறேன். ஏனென்றால் அது ஒரு அன்பின் விவகாரமாய் உள்ளது. நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிப்பீர்களேயானால் நீங்களும் அந்த காரியத்தையே செய்வீர்கள். நீங்கள் அந்த விதமாக மாம்ச பிரகாரமான அன்போடு உங்களுடைய மனைவியை நேசிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசித்தால் நீங்கள் தெய்வீக அன்போடு கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய வேண்டும்? அது கோடான கோடி மடங்கு இதை காட்டிலும் வலிமையானதாய் உள்ளது. நான் இன்றவு வெளியே சென்று மது அருந்த முடியும் என்பதை நான் அறிந்திருந்தாலும், என்னால் இன்றவு சுற்றித் திரிந்து ஒடுக்கீடாய் நடந்து கொள்ள முடியும் என்பதை நான் அறிந்திருந்தாலும், நான் அதை செய்யும்படி அது என் இருதயத்தில் இருந்தது என்பதை நான் இன்றவு அறிந்திருந்து நான் அவ்வாறு சென்று அதை செய்துவிட்டிருந்தாலும் அவர் என்னை மன்னிப்பார் என்பதையும் அறிந்துள்ளேன். ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன். நான் அவரை குறித்து மிகவும் அதிகமாக எண்ணி பார்க்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். நிச்சயமாகவே அந்த காரணத்தினால்தான் நான் என்னுடைய அனுபவத்தை எந்த ஸ்தாபனத்துக்கும் வெற்றி போட மாட்டேன். இல்லையா, எந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்கும், எந்த சர்ச் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்கும், எந்த யாத்ரீக பரிசுத்த ஸ்தாபனத்திற்கும், மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், கத்தோலிக்க ஸ்தாபனத்திற்கும் விற்க மாட்டேன். இந்த அனுபவத்திற்காக விரும்பி கொடுக்கப்படக்கூடிய எந்த காரியத்தையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இது ஒருபோதும் மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. இல்லை ஐயா, நான் என்னுடைய சஷ்டபுத்திர பாகத்தை எந்த எல்விஸ் பிரஸ்லினுடைய அசைந்து சுழன்று ஆடும் நடன பாடலுக்காகவும் அல்லது ஏராளமான கார்களுக்காகவும் அல்லது காடில்லா கார்களுக்காகவும் அல்லது அவனை போன்று லட்சக்கணக்கான டாலர்கள் போன்றவற்றுக்காக விற்று போட மாட்டேன். அவரோ ஒவ்வொரு மாதமும் அவ்வாறு சம்பாதிக்கிறான். இல்லை ஐயா, நான் அவரை நேசிக்கிறேன். நான் அந்த விதமாக அவரை நேசிக்கும் வரையில் நான் அவருக்கு உண்மையாய் தரித்திருப்பேன். தேவன் என்னை அழைத்திருப்பாரையானால், என்னை தெரிந்து கொண்டிருப்பாரையானால், அவர் எனக்குள் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நான் அவரை நேசிக்கிறேன். நான் திரு ஐலர் அவர்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் யாவருமே, உங்களில் பெரும்பாலான எல்லோருமே அவரை அறிவீர்கள். மாநில சட்ட மாமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கின்ற அவர் இங்கு வந்து தன்னுடைய வேலை போன்ற வாத்தியத்தை வாசித்திருக்கிறார். என்னுடைய குழந்தை மறித்துவிட்டிருந்த போது, என்னுடைய மனைவி மறித்துவிட்டிருந்த போது, அவர்கள் எல்லோருமே இங்கே மறித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தனர். நானோ என்னுடைய கரங்களை பின்னால் கட்டிக்கொண்டு அழுது கொண்டே வீதியில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரோ தன்னுடைய பழைய வாகனத்திலிருந்து குதித்து என்னிடத்திற்கு வந்து அவருடைய கரத்தை என் மீது போட்டு, பில்லி, நான் உம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றார். மேலும் அவர், நீர் பிரசங்கப்பிடத்திலேயே கிட்டத்தட்ட மயங்கி விழுந்துவிடும் அளவிற்கு நீர் பிரசங்கிப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீர் வீதியின் மூலையிலும் மற்றும் எல்லா இடத்திலும் கிறிஸ்துவிற்காக கூக்குரல் இடுவதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். அவர் தொடர்ந்து, இப்பொழுது அவர் உம்முடைய தந்தையை எடுத்துக்கொண்டார், அவர் உம்முடைய சகோதரனை எடுத்துக்கொண்டார், அவர்கள் இருவரையுமே பறித்துக் கொண்டார், அவர்கள் உம்முடைய கரங்களிலேயே மறித்து போயினர், அவர்கள் மறித்து போய்விட்டனர், உம்முடைய மனைவியும் உம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு மறித்து போய்விட்டார், உம்முடைய குழந்தையும் மறித்து போய்விட்டது. அப்பொழுது உமக்கு உதவி செய்ய நீரோ அவரை அழைத்தீர், அவரோ தம்முடைய புறமுதுகையை உமக்கு காட்டினார், எனவே நீர் அவரை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு நானோ, நான் அவரை எனக்குள்ள எல்லாவற்றோடும் நேசிக்கிறேன், அவர் என்னை நரகத்திற்கு அனுப்பினாலும் நான் இன்னமும் அவரை நேசிப்பேன் என்றேன். அவர் நீதிபரராயிருக்கிறார், எனவே அவர் அதை 26 வருடங்களாக நிரூபித்திருக்கிறபடியால் நான் வேறதையும் கூறுகிறதில்லை, அது உண்மை. நீங்கள் அவரை நேசிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். அதாவது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது என்ற ஒரு கடமையாய் அல்ல, நீங்கள் அதை செய்யும்படி நீங்க அதிகமாக அவரை நேசிக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் அவரை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டார். நீங்களோ, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடினேன் என்று கூறினீர்கள். எந்த மனிதனுமே தேவனை தேடுகிறதில்லை, அது தேவன் மனிதனை தேடுகிறதாய் உள்ளது. நீங்கள் அவருடைய தெய்வத்திற்காக தேடிக்கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் உங்களால் அவரை தேட முடிவதற்கு முன்னரே அவர் உங்களுடைய சுபாவத்தை மாற்றியிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு பன்றியாய் இருக்கிறீர்கள், அது உண்மை. ஜனங்களில் சிலராகிய நீங்கள் சபைக்கு போய் உங்களுடைய உறுப்பினர் நிலையை தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியே போய் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்து அதன் பின்னர் அப்படியே திரும்பி போய், ஆம், நான் சபையை சார்ந்தவர் என்று கூறுகிறீர்கள். அது தேவனுக்கு சொந்தமாக இருப்பதிலிருந்து ஒரு தூரமான வழியில் இருப்பதாகும், நிச்சயமாகவே. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் அதை செய்கிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியும். ஓ, அவர்கள் நல்ல சபை அங்கத்தினராய் இருக்கிறார்கள், அது உண்மையில். உங்களால் இன்னமும் ஒரு சபை அங்கத்தினராய் இருந்து கொண்டு இந்த காரியங்களை செய்ய முடியும், ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்து கொண்டு அவைகளை செய்ய முடியாது. நான் இந்த காலையில் கூறியிருப்பது போன்றே, அந்த வயதான காகம் எப்போதாவது மாய்மாலமான ஒன்று இருந்ததானால் அது காகமே ஆகும், அது உண்மை. அதுவும் புறாவும் ஒரே பேடையில் அமர்ந்திருந்தன, ஒரே தங்குமிடத்தில் அமர்ந்திருந்தன. அந்த காகமானது அவிழ்த்துவிடப்பட்ட போது அது திருப்தி அடைந்தது. அது சபையிலிருந்து வெளியே போய் அங்கு சென்று பழைய செத்த பிணங்களின் மீது அமர்ந்து கா கா என கரைந்து இந்த ஒன்றை புசிக்க முடிந்தது. அதனால் அந்த செத்த குதிரையின் மாம்சத்தை புசிக்க முடிந்தது, அந்த செத்த பசுவின் மாம்சத்தை புசிக்க முடிந்தது. என்னவெல்லாம் அங்கு இருந்ததோ அவை யாவையும் புசிக்க முடிந்தது, அதனால் அது திருப்தி அடைந்தது. ஆனால் நோவா புறாவை அவிழ்த்து விட்ட போது அதனால் தன்னுடைய உள்ளங்கால்களில் இளைப்பாற முடியாமல் போனது. தாகம் செய்தது போலவே ஒரு செத்த மிருகத்தின் மேல் அமர்வதற்கு புறாவிற்கு அவ்வளவு உரிமை இருந்தது. ஆனால் அவை இரண்டும் வித்தியாசமான சுபாவங்களை உடையவர்களாயிருந்தன. அவைகளில் ஒன்று அது துவக்கத்திலேயே ஒரு புறாவாயிருந்தது, மற்றொன்றோ துவக்கத்திலேயே ஒரு காகமாயிருந்தது. ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் தாகத்தினால் ஒரு செத்த படத்தின் மீது அமர்ந்து பாதி நாடளவும் புசிக்க முடியும், புறாவோ ஒரு கோதுமை வயலில் அமர்ந்து பாதி நாடளவும் புசிக்கும். தாகத்தினால் அங்கிருந்து பறந்து சென்று அது விரும்பும் அளவிற்கு புறாவின் ஆகாரத்தை புசிக்க முடியும். அதனால் தாகம் புசிக்க முடிந்தது போன்றே இல்லை, புறாவினால் கோதுமையை புசிக்க முடிந்த அளவு தாகத்தாலும் கோதுமையை புசிக்க முடியும். ஆனால் தாகத்தினால் புறாவினுடைய ஆகாரத்தை புசிக்க முடியும், ஆனால் புறாவினாலோ தாகத்தினுடைய ஆகாரத்தை புசிக்க முடியாது, அது உண்மை. ஆகையால் மாய்மாலக்காரனால் சபைக்கு வந்து கழிகூர்ந்து சத்தமிட்டு கர்த்தரை துதித்து அந்த விதமாக நடந்து கொண்டு பின்னர் வெளியே திரும்பி போய் உலகத்தின் காரியங்களிலும் கழிகூற முடியும். ஆனால் ஒரு மீண்டும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு அவனது செய்ய முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு அவனை நெருக்கி கட்டுப்படுத்துகிறது. ஆகையால் நீங்கள் சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் இதை செய்வதை அதை செய்வதை விட்டுவிடுவதன் மூலம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அப்பொழுது அதே வாஞ்சை உங்களுக்குள் இருக்கிறது. எனவே உங்களுக்கு மற்றொரு முழுகுதல் தேவையாயிருக்கிறது, அது முற்றிலும் உண்மையே. ஸ்திரீகளாகிய நீங்கள் சிறிய குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொண்டு இங்கே வெளியே வீதியில் சென்று கொண்டு அதன் பின்னரும் உங்களை ஒரு விசுவாசி என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாகத்தான் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒருகால் பரிதாபமான ஒரு மாதிரியாக இருக்கலாம். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை உங்களுடைய இதயத்தில் கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் அதை போன்ற அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நினைத்து பார்க்க மாட்டீர்கள். மற்ற ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள் என்றும் மற்ற பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்களோ வித்தியாசமாக இருப்பீர்கள், ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவை மிக அதிகமாக நேசிக்கிறீர்கள். நான் அன்று நாள் ஒரு வீட்டிலிருந்து ஒரு ஸ்திரீயிடம் பேசினேன். அவள் தன்னுடைய கரங்களை இந்த விதமாக மேலே உயர்த்திக் கொண்டு, சங்கை பிரணாம் அவர்களே, நான் இங்கே என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட நிர்வாணமாயிருக்கிறேன், நான் அப்படியே சுற்றி நடந்து கொண்டிருக்கிறேன் என்றாள். அப்பொழுது நான் உனக்கு அவமானமாயிற்றே என்று எண்ணினேன். உன்னுடைய சொந்த வீட்டிலோ நீ எங்கே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. சரி, ஆடை அணிந்து ஒரு ஸ்திரீயை போல் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண்மணியைப் போல் இருக்க வேண்டும், உனக்கு அவமானம். ஆனால் வேதம் நீங்கள் அந்த காரியங்களிலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் கிறிஸ்துவின் அன்பு உங்களிடத்திலும் கூட இல்லை என்று கூறியுள்ளது. நீங்கள் கர்த்தரை நேசிப்பீர்களேயானால் அப்படியே உங்களுடைய முழு இதயத்தோடும் உங்களுடைய முழு ஆத்மாவோடும் உங்களுடைய முழு மனதோடும் நேசிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அந்த பழைய அசுத்தமான ஆபாசமான காரியங்களை உங்களை விட்டு விலக்குவீர்கள், அது உண்மையே. உதவிக்காரராகி நீங்கள் இங்கே மற்றவர்களாகி நீங்களும் இங்கே வீதிக்கு ஓடி உங்களுடைய கழுத்தை நீட்டி ஒவ்வொரு ஸ்திரீயையும் பார்க்கிறீர்கள், உங்களுக்கு அவமானம். அதன் பின்னர் உங்களை தேவனுடைய புத்திரர் என்றும் அழைத்துக் கொள்கிறீர்கள். இவ்வாறு கூறுகிற உங்களை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். ஆனால் நீங்கள் அங்கே என்றென்றுமாய் சுட்டரிக்கப்படுவதை பார்க்கிலும் இப்பொழுதே வாட்டி எடுக்கப்படுவது மேலானதாகும். ஆகையால் நீங்கள் அந்த காரியங்களை செய்வீர்களேயானால் இப்பொழுது ஒரு ஸ்திரீ வீதியில் அரைகுறையாக அடையணிந்து நடந்து செல்வாளேயானால் அப்பொழுது அதை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் வீதியில் பார்த்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் அவளை காண வேண்டியதாயிருக்கிறது. ஆனாலும் உங்களால் உங்களுடைய தலையை திருப்பிக் கொள்ள முடியும். வேதமோ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று உரைத்துள்ளது. அருமையான சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும், நீங்கள் அதற்கு பதில் கூறப் போகிறீர்கள். நீங்கள் ஒரு லீலி புஷ்பத்தை போன்று அவ்வளவு சுத்தமுள்ளவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் உண்மையாகவே அந்த மாதிரியான பாவத்தை, ஒழுக்கக்கேடான பாவத்தை உங்கள் ஜீவியத்தில் ஒருபோதும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த விதமாக குறை கொடுத்துவீர்களேயானால் அப்போது நீங்கள் நியாயத்திற்பிலே உங்களை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மனிதனோடும் விபச்சாரம் செய்ததற்காக பதில் கூறப் போகிறீர்கள். வேதமே அதை கூறியுள்ளது. வீதியில் நடந்து செல்லும் போது யார் குற்றவாளி? அந்த மனிதனா? இல்லை ஐயா, நீங்கள் தான் குற்றவாளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை எந்த விதமாக காண்பித்தீர்கள்? ஸ்திரியானவளோ ஒரு மகத்தான ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாள். அது ஒரு புனிதமான, அருமையான, அற்புதமான ஸ்தானமாகும். ஆனால் அவள் ஒரு தாயாக, ஒரு ஸ்திரீயாக மற்றும் பெண்மையை அவள் காத்துக் கொள்ள வேண்டிய விதத்தில் தன்னுடைய அலுவலை காத்துக் கொள்ள வேண்டும். பெண்மை முறிவுறும் போது எந்த தேசத்தின் முதுகெலும்பும் முறிவுற்று விடுகிறது. அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நம்முடைய தேசம் சீர்குலைந்து விட்டது. நம்முடைய ஸ்திரீகளின் ஒழுக்கக்கேடுகள் நிமித்தமாகவே இந்நிலையில் இருக்கிறது. அது முற்றிலும் உண்மையே. நிச்சயமாகவே அது நமக்கு மத்தியிலே அழுகி போய் இருப்பதே இதற்கு காரணமாயிருக்கிறது. உங்களுக்கு தேவை என்னவென்றால் இந்த மெல்கிசேதேக்கை நீங்கள் ஒருமுறை சந்திக்க வேண்டும் என்பதேயாகும். ஆமே, அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நித்திய ஜீவனையும் தரட்டும். அப்பொழுது நீங்கள் காரியங்களை வித்தியாசமாக காண்பீர்கள். அது வித்தியாசமாயிருக்கும். அப்பொழுது நீங்கள் பையன்கள் உங்களிடத்தில் ஓனாயை போன்று உலகிடும் ஊதல் சத்தம் எழுப்ப, ஓனாயை போன்று உலகிடும் சத்தத்தை எழுப்ப, அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்க விரும்புகின்றீர்களோ அதை அவர்கள் செய்ய விரும்ப மாட்டீர்கள். நிச்சயமாகவே விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் வித்தியாசமாயிருப்பீர்கள். நீங்களோ அந்த விதமாக உடை உடுத்தி அங்கே வெளியே செல்வது வேறு நோக்கத்திற்காகவே என்று நீங்கள் எண்ணத்தில் சுட்டிக்காட்டி கூறுகிறீர்களா? நீங்களோ அது குளிர்ச்சியாக்குகிறது என்று கூறுகிறீர்கள். நீங்கள் கதை சொல்லுகிறீர்கள், அது குளிர்ச்சியாக்குவதல்ல. விஞ்ஞானமே அது குளிர்ச்சியாக்குகிறது இல்லை என்று நிரூபித்திருக்கிறது. சகோதரியே, அது உங்கள் மீது வந்துள்ள இச்சையாய் உள்ளது. நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்கிறதில்லை. நான் உங்களை புண்படுத்த முயற்சி கொண்டிருக்கவில்லை, ஆனால் நான் உங்களை எச்சரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக நன்னடத்திற்குரிய ஸ்திரீகள் அவர்களால் இருக்க முடிந்த அளவு அவ்வளவு சுத்தமாக இருக்க முடியும். ஒரு அருமையான பெண்மணி இப்படிப்பட்ட காரியங்களோடு வெளியே வீதியில் நடந்து செல்லும் போது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று அறிந்து கொள்ளும் நினைவற்றவளாயிருக்கிறாள். ஏனென்றால் ஒரு பின்வாங்கி போன பிரசங்கியார் உங்களுடைய கணவன் தன்னுடைய தசமபாகத்தை சபைக்கு இனிமேல் செலுத்த மாட்டாரே என்று பயப்படுகிறார். அவர் எப்போதாவது மெல்கிசேதேக்கை சந்தித்திருப்பாரே, ஆனால் அப்பொழுது அவர் அந்த காரியங்களை சிந்தித்து பார்க்க மாட்டார். அவர் சுவிசேஷத்தையே பிரசங்கிப்பார். அது அவர்களுடைய முதுகுத்தோலையே சுட்டரித்து பொசுக்குவதாக இருந்தாலும் அவர் அதை எப்படியும் பிரசங்கிப்பார். அது முற்றிலும் உண்மை. நீங்கள் அதை செய்கிறீர்கள். ஏனென்றால் அது ஒரு இச்சையின் ஆவியாய் உங்கள் மேல் உள்ளது. புருஷர்களாகி நீங்கள் உங்களுடைய மனைவிகள் அந்த காரியங்களை செய்ய அனுமதிப்பீர்களேயானால் நீங்கள் ஒரு புருஷன் என்ற நம்பிக்கையே உங்களை குறித்து எனக்கு இல்லை. அது உண்மை, அது சரியே. இப்பொழுது அதன் பேரிலான முறையீடுகள் ஏதும் இல்லை. ஏனென்றால் இல்லை, மன்னிப்பு கோருதலும் இல்லை. ஏனென்றால் அது உண்மை. தன்னுடைய மனைவி வீதியில் சென்று அந்த விதமாக நடந்து கொள்ள அனுமதிக்கும் எந்த மனிதனும், சகோதரனே, நீங்கள் அவளுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அது உண்மை. ஏன் உங்களைத்தான் என்ன? என்னுடைய மனைவி அதை செய்ய மாட்டாள் என்று நான் கூறவில்லை. அவளதை செய்து கொண்டிருக்கையில் நான் அவளோடு ஜீவித்தால் நான் இப்போது என்னவா இருக்கிறேனோ அதிலிருந்து நான் மாற்றப்பட்டு தாறுமாறாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது முற்றிலும் உண்மையே. என்னுடைய பெண் பிள்ளைகள் அவர்கள் ஸ்திரீகளாகும் போது அவர்களும் அதை செய்யலாம், அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் கூறவில்லை. எனக்கு தெரியாது, அது தேவனுடைய இரக்கத்தை பொறுத்ததாகிவிடும். அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் அப்படி செய்வார்களே ஆனால் அவர்கள் ஒரு நீதிமானாகிய தகப்பனின் ஜெபங்களை பொருட்படுத்தாமல் இழிவுடன் நடப்பார்கள். அவர்கள் அதை செய்வார்களே ஆனால் அப்பொழுது அவர்கள் சரியாக ஜீவிக்க முயன்ற யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் இழிவுடன் நடப்பார்கள். அது உண்மையே. ஆனால் நான் சரியாக ஜீவிக்க விரும்பி, சரியாக போதிக்க விரும்பி, சரியாக இருந்து அவர்களுக்கு சரியாக அறிவுறுத்த முடிந்தது. அவர்கள் அப்படி செய்வார்களானால் அப்பொழுது அவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை கடந்து, என்னுடைய கிறிஸ்துவை கடந்து, என்னுடைய எச்சரிக்கைகளை கடந்து அவர்கள் அதை செய்தால் அப்பொழுது அவர்கள் கடினப்பட்டு தங்களுடைய வழியில் நரகத்தை அடைவார்கள். அது உண்மை, நிச்சயமாக அது உண்மை. உங்களுக்கு அவமானம். நீங்கள் எப்போதாவது கிறிஸ்துவை முகமுகமாய் சந்தித்தால் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய இதயத்தின் மேல் அங்கீகார முத்தமளிக்க நரகத்தில் உள்ள எல்லா பிசாசுகளும் அவைகளை மீண்டும் நீங்கள் செய்யும்படி ஒருபோதும் செய்யாது. அது உண்மை. நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாறியிருக்கிறீர்கள். உங்களுடைய நேசம் மேலே பரத்தில் உள்ள காரியங்கள் மீது வைக்கப்படுகிறதே என்று பூமியின் காரியங்கள் மீது வைக்கப்படுகிறது இல்லை. ஆமென். நான் அந்த பொருளை விட்டுவிடுவது மேலானது. இது மனதை புண்படுத்துகிறதாய் உள்ளது, சரி. ஆனால் அது சத்தியமாய் உள்ளது, சரி. நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு பார்க்கிறபடியால் சற்று கழித்து நாம் முடிக்கவிருக்கிறோம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போற போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். கிறிஸ்துவின் பேரில் உள்ள உங்களுடைய மனப்பான்மையே உங்களுடைய பிள்ளைகள் என்னவா இருப்பார்கள் என்ற ஒரு மகத்தான எண்ணப்பதிவினை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தினருக்கு முன்பாக நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியமே உங்களுடைய பிள்ளைகள் என்னவா இருப்பார்கள் என்ற எண்ணப்பதிவினை ஏற்படுத்தும். காரணம், வேதம் அவர் பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார் என்று உரைத்துள்ளது. இப்பொழுது முடிப்பதற்கு முன்னால் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் இருங்கள். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவிக்கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் அங்குதான் மீண்டும் உங்களுடைய பூரணப்படுதல் உள்ளது. ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? அது நியாயப்பிரமாணம், பிரமாணக்காரர். பாருங்கள், ஓ நீங்கள் இதை செய்ய வேண்டும், நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை என்றால், நீங்கள் இதை செய்யவில்லை என்றால், நீங்கள் மாம்ச புசித்தால், நீங்கள் இந்த காரியங்களை செய்தால், இவை யாவும் நியாயப்பிரமாணம் சார்ந்த கருத்துக்கள். நீங்கள் சபைக்கு செல்லத்தான் வேண்டும், நீங்கள் செல்லவில்லை என்றால் நீங்கள் அதற்கான ஒரு அபராதத்தை செலுத்த வேண்டும், நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்பவைகள். அந்த காரியங்களின் பொருளோ அர்த்தமற்றதாய் உள்ளது. நீங்கள் தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய முன்னறிவினால், அவருடைய முன்குறித்தலினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் ஆபிரகாமை முன்குறித்தலினால், முன்னறிவினால் அழைத்தார். அவர் அழைத்தார், அவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். அவர்கள் இருவரும் பிறப்பதற்கு முன்னரே அவ்வாறு செய்தார், அது உண்மை. அது இந்த காரியங்களை அறிந்திருக்கிற தேவனுடைய முன்னறிவாய் உள்ளது. அப்படியானால் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதனால் என்ன பயன் என்று கேட்கலாம். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு கூறுவேன். பவுல் அதற்கு பதிலளித்தார், இல்லை சரியாக கூறினால் இயேசுவே பதிலளித்தார். அவர் பரலோக ராஜ்யம் ஒரு மனிதன் ஒரு குளத்திற்கோ அல்லது ஒரு ஏரிக்கோ சென்று அதிலே வலையை வீசுவது போன்றதாய் உள்ளது. பின்னர் அவர் அந்த வலையை இழுக்கிறான். அங்கே அதிலிருந்து அவன் ஆமைகளை பெற்றுக் கொள்கிறான், அவன் உணவு ஆமை வகைகளை பெற்றுக் கொள்கிறான், அவன் சர்பங்களை பெற்றுக் கொள்கிறான், அவன் வள்ளிகளை பெற்றுக் கொள்கிறான், அவன் தவளைகளை பெற்றுக் கொள்கிறான், அவன் சிலந்தி பூச்சிகளை பெற்றுக் கொள்கிறான், அவன் அழுகிய பொருட்களை தின்று வாடுபவர்களை பெற்றுக் கொள்கிறான், அவன் மீன்களையும் பெற்றுக் கொள்கிறான் என்றார். இப்பொழுது மனிதன் அப்படியே வலை வீசிக் கொண்டிருக்கிறான். அந்த விதமாகத்தான் சுவிசேஷம் உள்ளது. இங்கே அது இப்பொழுது உள்ளது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், நான் அப்படியே வலையை வீசுகிறேன், பின்னர் நான் அதை இழுக்கிறேன். நான் விருப்பமுள்ளவர்கள், விருப்பமுள்ளவன் எவனோ அவன் வரக்கடவன் என்கிறேன். இங்கேயோ சிலர் எழும்பி பீடத்தண்டை வருகிறார்கள். அவர்கள் யாவரும் பீடத்தை சுற்றி நிற்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அவர்கள் அழுகிறார்கள். நான் எவரையுமே அறியேன், அது என்னுடைய வேலையல்ல. நான் நியாயம் தீர்க்க அனுப்பப்படவில்லை. ஆனால் அங்கே அதில் சில தவளைகள் இருக்கின்றன, அதில் சில பல்லிகள் இருக்கின்றன, அதில் சில பாம்புகள் இருக்கின்றன, அதில் சில ஆமைகள் இருக்கின்றன, அதில் சில மீன்களும் இருக்கின்றன. நியாயம் தீர்ப்பது என்னுடைய வேலை அல்ல. நான் இதாவே நான் என்ன வழியை இழுத்தேனோ அவை இதோ உள்ளன என்கிறேன். ஆனால் தவளையோ துவக்கத்திலேயே ஒரு தவளையாகவே இருந்தது, சிலந்தியோ சிலந்தி. சற்று நேரம் அங்கேயே சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவைகளுடைய பெரிய கண்களை உருட்டி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உங்களுக்கு என்னவென்று தெரியுமா, நான் அப்படியே என்னால் கிட்டத்தட்ட நிற்க முடிந்த அளவு நின்று விட்டேன் என்று கூறி பிளாம் 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 என்று அவைகள் அங்கே இருந்து போய்விடுகின்றன. அந்த வயோதிக ஸ்திரீயான சர்பமோ தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்துவிட்டு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, குட்டைக்கால் சட்டைகள் மற்றும் உள்ள காரியங்களை அணிந்து கொள்வதற்கு எதிராக அதை போன்றதை அவர்கள் பிரசங்கிக்கப் போவதாக இருந்தால் அது என்னை தாக்குகிறதாய் உள்ளது. ஆகையால் நான் அந்த பரிசுத்த உருளைகள் கூட்டத்திலிருந்து விலகிவிடுவேன். அது அந்தளவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறும். நீ துவக்கத்திலேயே ஒரு பாம்பாய் இருந்தாய், அது முற்றிலும் உண்மையே. ஆம், இங்கே திருவாளர் வயோதிக தேரையோ தன்னுடைய வாயில் பெரிய சுருட்டினை வைத்தவாறு அமர்ந்து, அதாவது ஒரு துன்பற்ற டெக்சாஸ் இளங்காயை போல இருந்து கொண்டு அங்கே எடுமி நின்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, புகைப்பது என்னை ஒருபோதும் குற்றப்படுத்தியதே இல்லை, எனவே நான் இந்த காரியத்திலிருந்து இப்பொழுதே வெளியேற உள்ளேன் என்று கூறும். வயோதிக தவளையாகிய நீ துவக்கத்திலேயே தவளையாகவே இருந்தாய், அது முற்றிலும் உண்மை, அது முற்றிலும் உண்மையே. நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சுவாபமே நிரூபிக்கிறது. நீங்கள் துவக்கத்தில் என்னவா இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியமே பிரதிபலித்து காண்பிக்கிறது. அதை புரிந்து கொள்வது எனக்கு கடினமானதாக இருக்கவில்லை, அதை புரிந்து கொள்வது உங்களுக்கும் கடினமானதாக இருக்கிறதில்லை. நான் இங்கே அமர்ந்துள்ள விவசாயி ராய்ஸ் லாட்டர் அவர்களோடு வெளியே சென்று நான் எருக்குவியலின் மேல் பன்றிகளையும் அந்த குவியலை அவைகள் புசிப்பதையும் கண்டால் நான் அதை குறித்து மோசமாக எதையுமே எண்ணிக்கொள்ள மாட்டேன். அது ஒரு பன்றியாய் உள்ளது. ஆனால் நான் ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த எருக்குவியலின் மேல் கண்டால் அப்பொழுது நான் வியப்புறுவேன். புரிகிறதா? கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஆட்டுக்குட்டியை அங்கே காண மாட்டீர்கள். அதனால் அதை நின்று பொறுத்துக் கொள்ளவே முடியாது, அது உண்மை. தேவனுடைய ஆவியினால் பிறந்துள்ள ஒரு மனிதன் உலகத்தின் காரியங்களை வெறுக்கிறார், அது உண்மை. ஏனென்றால் நீங்கள் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் ஸ்திரீகளோடு சுற்றி திரிந்து கொண்டு அதே சமயத்தில் நான் என் மனைவியிடத்தில் வந்து நான் அவளை நேசிக்கிறேன் என்று கூறினால் நான் ஒரு பொய்யன் என்பதை அவள் அறிந்து கொள்வாள். என்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் என்னுடைய செயல்கள் அதிகமாய் சத்தமிடும். நிச்சயமாக நான் அவளை நேசிக்கவில்லை என்பதை நான் அவளுக்கு நிரூபிக்கிறேன். ஏனென்றால் நான் அவளிடத்தில் உண்மையாயிருக்கவில்லை. அவளும் என்னை நேசிப்பதாக என்னிடத்தில் கூறிவிட்டு ஒவ்வொரு முறையும் நான் வெளியே சென்று விட்ட பிறகு அவள் யாரோ ஒருவரை குட்டிக் கொண்டு சுற்றினால் அவள் என்னை நேசிக்கவில்லை என்பதை அது நிரூபிக்கும். சரி, அவளுடைய செய்கைகள் அதை நிரூபிக்கின்றன. அவள் எவ்வளவுதான் என்னிடத்தில் பில் நானும் நேசிக்கிறேன், உலகத்தில் உண்மை தவிர வேறு யாரையுமே நான் நேசிக்கவில்லை என்று கூற முயற்சித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவள் ஒரு பொய்க்காரியா இருக்கிறாள் என்பதை நான் அறிவேன். நீங்களோ கர்த்தாவே நானும் நேசிக்கிறேன் என்று கூற முயற்சித்து உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பொய்யராக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏறவாறு மகத்தான பரலோகத்தின் ஆராய விரிவுகளே உண்மையான காரியங்களினால் நிறைந்திருக்கும் போது பழைய அரைகுறை அனுபவத்தை அதுபோன்ற வேற ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்வதனால் என்ன பயன்? நீங்கள் ஏன் ஒரு பரிதாபமான பாசாங்கு செய்கிற அரைகுறையான அரைவேக்காடு கொண்ட கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்கள் உண்மையாகவே மீண்டும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாய் பரலோகத்தின் சந்தோஷ மணிகள் உங்கள் இருதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்க கலிகூர்ந்து கொண்டு தேவரை துதித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியுமே? நீங்களாகவே அதை செய்ய முயற்சிப்பதல்ல. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலேயே தவறி போவீர்கள். ஆனால் அவரை ஏற்றுக் கொள்ளுங்கள். இது அவருடைய வார்த்தையாய் உள்ளது. அவர் என்ன கூறினாரோ அது சத்தியம் என்பதன் பேரில் சார்ந்திருங்கள். அவரை விசுவாசியுங்கள், அவரை நேசியுங்கள். அவர் உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக கிரியை செய்யும்படி செய்வார். அதுதான் இதுவாகும், அதுவே அந்த கருத்தாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? உங்களை கடிந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் சகோதரனே, சற்று கடிந்து கொள்ளுதல் மிகச் சிறந்ததாக உள்ளது. நீங்களோ என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். புரிகிறதா? தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற என்று தகப்பனும் நிச்சயமாகவே அவர்களை திருத்துவார். இல்லை என்றால் அவன் ஒரு சரியான தகப்பன் அல்ல. அது சரிதானே? அது உண்மை. இந்த தகப்பனோ ஒரு கட்டளையை மாத்திரமே உடையவராயிருக்கிறார். அது வீட்டிற்குரிய கட்டளையாய் உள்ளது. தேவனோ ஒரு கட்டளையை மாத்திரமே உடையவராயிருக்கிறார். அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போமேயானால் நாம் அவருடைய வார்த்தையினாலே பிழைப்போம். அது நம்முடைய கடமையாய் உள்ளது. நாம் எப்போதாவது தேவனை சந்தித்திருந்தால் நலமாக இருக்கும். நீங்களோ நான் சபைக்கு செல்கிறேன், நான் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுவதனால் அல்ல. நீங்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள், அதை செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு குறவாய் இருக்க முடியும் போது நீங்கள் ஏன் ஒரு பரிதாபமான தளர்வுற்ற நிலையிலான தேவ பக்தியற்ற தாகமாக இருக்க விரும்புகிறீர்கள்? நிச்சயமாகவே உங்களுக்கு உங்களுடைய சுவாபம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய சுவாபத்தை மாற்றிக் கொள்கிறீர்கள். தேவனோடு சமாதானமாக இருக்கும்படி நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாகிறீர்கள். இயேசு அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எபிரேயர் 13:12-13 ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறபடியால் கரங்களை குலுக்குவதனால் அல்ல, தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் அல்ல, கரங்களை வைப்பதனால் அல்ல, சத்தமிடுவதனால் அல்ல, அந்நிய பாஷைகளில் பேசுவதனால் அல்ல, எந்த உணர்ச்சியினாலும் அல்ல, ஆனால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறது. நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து அவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றளவு அவருடைய ரத்தம் நம்முடைய ஸ்தானத்தில் நிற்கும்படியாக நம்முடைய பாவத்திற்கான ஒரு கிருபாதார வழியாக செயல்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஐக்கியம் கொள்வதற்கு ஒரே ஒரு இடம் மாத்திரமே இருந்தது, அது ரத்தத்தின் கீழாக. ஒவ்வொரு விசுவாசியும் ரத்தத்தின் கீழ் வரவேண்டியதாக இருந்தது. சிவப்பான கிடாரி கொல்லப்பட்டு அது ஒரு பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்டது. அது சிவப்பாக இருக்க வேண்டும். உங்களில் எவரேனும் அதை வாசிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது யாத்திராகமும் 19 உள்ளது. அதன் குழம்பும் யாவுமே ஒன்று சேர்ந்து சுட்டரிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அது ஒரு தீட்டுக்கடிக்கும் ஜலமாக்கப்பட்டது. அது பாளையத்திற்கு புறமே ஒட்டி வைக்கப்பட்டது. அது சுத்தமான கரத்தினால் கையாளப்பட வேண்டியதாக இருந்தது. இந்த கிடாரியின் ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்து நிலைக்காலின் மேல் 7 தெளிக்கப்பட்டது. இப்பொழுது தீட்டுப்பட்ட ஒவ்வொரு நபரும் அங்கு நடந்து சென்று அந்த ரத்தத்தை பார்த்து முதலில் அடையாளம் கண்டுகொண்டு அந்த ரத்தத்தின் கீழ் மாத்திரமே ஐக்கியம் உண்டு என்பதை தெளிவாக உணர வேண்டும். ஆராதனை செய்கிறவர்கள் உண்மையாகவே அந்த ரத்தத்தின் கீழ் மாத்திரமே அதிகாரப்பூர்வமாக ஆராதனை செய்யக்கூடிய ஒரே ஸ்தலமாய் அது இருந்தது. அப்பொழுது அவன் செய்ய வேண்டியதாக இருந்த முதல் காரியம், அவன் ரத்தத்தின் கீழ் வருவதற்கு முன் அவன் மீது இந்த தீட்டு கழிக்கும் ஜலம் தெளிக்கப்பட வேண்டியதாக இருந்து தீட்டு சுத்திகரிக்கப்பட்டது. அவர்கள் தீட்டு கழிக்கும் ஜலத்தை எடுத்து அதை பரதேசியானவன் மேல் அதை தெளித்து அவனுடைய பாவத்தில் இருந்து அவனை வேறு பிரித்தனர். அதன் பின்னர் அவன் இந்த தெளிக்கப்பட்ட 7 ரத்த கோடுகளோடு நடந்து சென்று மற்ற விசுவாசிகளோடு தேவனுடைய பிரசன்னத்தில் ஐக்கியம் கொள்ள வேண்டியதாயிருந்தது. அதை செய்வதற்கோ ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. கரங்களை குறுக்குவதனால் அல்ல, சபையில் சேர்ந்து கொள்வதனால் அல்ல, ஞானஸ்தானத்தினால் அல்ல, உணர்ச்சி வசப்படுதல்களினால் அல்ல, ஆனால் தீட்டுக்கடிக்கும் ஜனத்தினடைக்கு நடந்து சென்று விசுவாசத்தினால் உங்களுடைய கரங்களை இயேசுவின் தலையின் மீது வைத்து, நான் ஒரு பாவி, நீரோ என்னுடைய ஸ்தானத்தில் மரித்து எனக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று என்னிடத்தில் நீர் என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிப்பீர் என்று சொல்கிறது, நான் உண்மை என்னுடைய சொந்த இரட்சகராக இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். அங்கிருக்கின்ற ரத்தத்தின் கீழாக நடந்து சென்று தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். அதுதான் இதுவாகும். அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணி சபையோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். அவர் அற்புதமானவர் அல்லவா? அவர் நல்லவர் அல்லவா? இப்பொழுது சிநேகிதனே, இது உங்களுக்கு வினோதமாக தென்படலாம், ஆனால் நான் இங்கு நின்று இந்த காரியங்களை என்னத்திற்காக கூறுகிறேன்? நான் அவைகளை கூறி மற்றவரை காட்டிலும் என்னை வித்தியாசமாக்கிக் கொள்ள முயற்சிக்குவா? நான் அவ்வாறு செய்தால் அப்பொழுது நான் மனம் திரும்ப வேண்டும். தேவன் அதை கூறின காரணத்தால் நான் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. கவனியுங்கள், ஒரு நேரம் வரப்போகிறது, அப்பொழுது ஜனங்கள் கிழக்கிலிருந்து மேற்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள். ஆயினும் அதை கண்டறிய முடியாது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு செல்லும் போது நீங்கள் செய்கிற முதல் காரியம், நீங்கள் அங்கு உள்ளே செல்லும் போது ஒரு கூட்டத்தார் அந்நிய பாஷையில் பேசி வியாக்கியானம் உரைக்கிறதை கண்டறிகிறீர்கள். வேறு யாரோ ஒருவர் எழும்பி வேத வாக்கியத்தை தொடர்ச்சியாய் மேற்கோள் காட்டுவதை அறிகிறீர்கள். அது மாம்ச பிரகாரமானதாய் உள்ளது. முற்றிலுமாக தேவன் வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் என்று நமக்கு கூறினார். அவரை குறித்து என்ன? அவர் அதை ஒருமுறை எழுதிவிட்டார் என்றால் அப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் அதை மீண்டும் கூற வேண்டியதில்லை. அந்நிய பாஷைகளும் வியாக்காரங்களும் சரிதான், ஆனால் அது சபைக்கோ மற்ற யாரோ ஒருவருக்குமான ஒரு நேரடி செய்தியாக இருக்க வேண்டும் என்று மாம்ச பிரகாரமான அதை போன்ற காரியங்களாக இருக்கக்கூடாது. அப்பொழுதே நீங்கள் இந்த மற்ற எல்லா காரியங்களிலும் முன்னேறி செல்கிறீர்கள். இங்கே அன்று நாள் இரண்டு மனுஷர் நடந்து வந்தனர். ஒரு கணவனும் மனைவியும், மற்றொரு கணவனும் மனைவியுமாக திருமணமான வாலிபர்களாக மிஷினரிகளாக ஆப்பிரிக்காவிற்கு செல்லும்படியாக ஒரு இடத்திற்குள் நடந்து சென்றனர். அப்பொழுது யாரோ ஒருவர் எழுந்து நின்று ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்து அந்நிய பாஷையில் பேசி அவர்கள் இருவருமே மனைவிகளை உடையவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் அது அந்த விதமாக இருக்கக்கூடாது, அவர்களோ தவறான நபர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று வியாக்கியானம் உரைத்தார். அப்பொழுது அந்த இரண்டு பேரும் வேறு பிரிக்கப்பட்டு மீண்டும் மறுவாகம் செய்து கொண்டனர். ஒரு மனிதன் மற்றொருடைய மனைவியை மறுவாகம் செய்து கொண்டு அதே விதமாக மற்றொருவரும் செய்து முன்னணியில் உள்ள ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தில் உள்ள இவர்கள் மிஷினரிகளாக ஆப்பிரிக்காவுக்கு சென்றனர். சகோதரனே, நீங்கள் விவாக வாக்குறுதியை எடுத்துக் கொள்ளும் போது மரணம் உங்களை விடுவிக்கும் வரை அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். முற்றிலும் முன்பையே நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாக்குறுதி எடுக்கும் போது அது உறுதி செய்யப்படுகிறது. அவை யாவும் அர்த்தமற்றதாயிற்று. நீங்கள் சபைகளுக்கு செல்லும் போது அது மிகவும் குளிர்ந்து போய் சம்பிரதாயமான வறண்டு காணப்படும் அளவிற்கு அந்த ஆவிக்குரிய வெப்பமாறி பூஜ்ஜியத்துக்கும் கீழாக 50 பாகை செல்லக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கும். ஜனங்களோ ஊறுகாய் மீது அமர்ந்துள்ள பாலுண்ணியை போன்றும் வெறுப்பு தட்டியது போன்றும் முக்கியத்துவமற்றிருப்பது போன்றும் உறைந்து போயிருப்பது போன்றும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே பின்னால் மூலையில் உள்ள யாராவது ஒருவர் எப்பொழுதாவது ஒருமுறை ஆமென் என்று சற்று கரகரப்பான குரலில் கூறுவதை அவர்கள் கேட்பார்களே, ஆனால் அது அவர்களை புண்படுத்தி விட்டதை போன்று அவர்கள் எல்லோருமே என்ன சம்பவித்து விட்டது என்பதை சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்கும்படி தங்களுடைய கழுத்தை வார்த்தை போன்று நீட்டுவார்கள். அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் ஒரு கேலிக்காக அதை கூறிக்கொண்டிருக்கவில்லை. இது வேடிக்கை பேச்சு பேசுவதற்கான இடமல்ல, அது சத்தியமாய் உள்ளது. சரி, அது சுவிசேஷ சத்தியமாக இருக்கிறபடியால் நான் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன். மற்றொரு பக்கத்தில் நீங்கள் ஒரு கூட்ட அர்த்தமற்ற மாம்ச பிரகாரமாக உணர்ச்சப்படுகின்ற ஒரு கூட்டம் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை பெற்றிருக்க உண்மையான தேவனுடைய வார்த்தையோ என்னுடைய பாதைக்கு வெளிச்சமான பண்டைய சுவிசேஷ பாதையின் மையத்தில் அல்லேலூயா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையும் உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க தேவனுடைய அன்பையும் நீங்கள் அபூர்வமாய் கேட்கக்கூடிய ஒரு இடத்தையே அடைந்துள்ளது. சகோதரனே, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறீர்களா? நீங்கள் அதை பெற்றிருக்கவில்லை. உங்களுடைய முதுகில் குளிர்ச்சியான உணர்வு எழும்பும் அளவிற்கு நீங்கள் சத்தமிட்டீர்களா? நீங்கள் அக்கறை பந்துகளை கண்டீர்களா? ஓ, அர்த்தமற்றவையாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியுடனே சாட்சி பகர்கிறார். உங்களுடைய ஜீவியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு என்ற கனிகளை தருகிறது. அப்படியானால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவியம் ஆவியின் கனியை தரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. பவுல், என்னால் ஒரு பலியாக என்னுடைய சரீரத்தையே சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுக்க முடிந்தாலும், நான் எல்லா தேவ ரகசியங்களையும் அறிந்திருந்தாலும், என்னுடைய விசுவாசத்தினால் என்னால் மலைகளை பெற்க முடிந்தாலும், என்னால் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேச முடிந்தாலும், அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று கூறினார். அதை குறித்து எப்படி, அது சரியா அல்லது இல்லையா என்பதை 1 கொரிந்தியர் 13 கண்டறியுங்கள். இப்பொழுது கொரிந்தியரில் உள்ளதா என்று கண்டறியுங்கள். கொரிந்தியர் 2:13 அது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் அது 1 அல்லது 2 கொரிந்தியரில் இருக்கலாம். அங்கே சரியாக 1 கொரிந்தியர் 13 உள்ளது. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசி அவை இரண்டையும் வியாக்கியானிக்க முடிந்தாலும் வியாக்கியானிக்க முடியாவிட்டாலும் நான் ஒன்றுமில்லை. ஆகையால் அப்படி இருக்க அதனை கொண்டு ஏமாற்றுவதனால் என்ன பயன்? என்னால் எல்லா தேவ ரகசியங்களையும் அறிந்து கொள்ள முடிந்தாலும், அதாவது நீங்கள் ஏன் வேத பாட கருத்தரங்களுக்கு சென்று அவைகளை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள், நீங்கள் முதலில் உங்களை தேவனோடு சரிபடுத்திக் கொள்வது மேலானதாகும். நிச்சயமாக நான் ஓ ஸ்தோத்ரம் அல்லேலூயா என்று கூறினாலும் நான் ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடந்தால் ஒழிய, அல்லது ஒரு விதமான அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தால் ஒழிய, உங்களால் சபையில் ஒரு அற்புதத்தையும் கூட கண்டறிய முடியவில்லை. ஒரு பலவீனமான விபச்சார சந்ததியார் அடையாளத்தையே தேடுகிறார்கள். நீங்கள் அதனோடு என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? பவுலினால் எல்லா விதமான காரியங்களையும் செய்ய முடிந்து மலைகளையும் கூட பேர்க்க முடிந்தாலும் அப்பொழுதும் அவன் ஒன்றுமில்லை என்று அவன் கூறினான். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், ஆனால் நிறைவானது வரும்போது அது என்றைக்குமாய் நிலைத்திருக்கும். அன்பு பரிபூர்ணமானதாய் உள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அதாவது நடுங்குகிறவன் எவனோ, புழுங்குகிறவன் எவனோ, பேசுகிறவன் எவனோ எவனோ என்றா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். பிள்ளைகளே, அதை விசுவாசியுங்கள். அவர்கள் அதை இந்த காரியங்களை மற்றும் அந்த காரியங்களை அவ்வளவு சிக்கலாக்க முயற்சிக்கிறார்கள். அது ஒரே ஒரு காரியத்திடத்திற்கு சரியாக கொண்டு வருகிறது. அது தேவனில் உள்ளவங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம். அதுதான் இதுவாகும். அதுவே இதை சொல்லுகிறது. விசுவாசத்தினால் உணர்ச்சியினால் அல்ல, விசுவாசத்தினால் மனக்கிளர்ச்சியினால் அல்ல, விசுவாசத்தினால் உணர்ச்சி வசப்படுதலினால் அல்ல, ஆனால் விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் கர்த்தரை தேடின காரணத்தினாலா, நீங்கள் ஒரு நல்ல நபராக இருந்த காரணத்தினாலா? ஏனென்றால் தேவன் கிருபையினால் உங்களை முன்னறிந்து நித்திய ஜீவனுக்கு என்று உங்களை நியமித்தார். இயேசு என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அளிப்பேன். ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்னென்றைக்குமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை காத்துக்கொண்டேன். என் பிதாவுடைய கையிலிருந்து ஒருவரும் அவர்களை பறித்துக் கொள்ள முடியாது. அவரே அவர்களை எனக்கு கொடுத்தவராயிருக்கிறார். அவர்கள் என்னுடைய அன்பின் ஈவுகளாயிருக்கிறார்கள் என்று கூறினார். அவர் முன்னறிந்த யாவரையும் அவர் அழைத்தார். அவர் ஒருவரை முன்னறிந்திருந்தால் ஒழிய அவர் வேறு யாரையும் அழைக்கிறதில்லை. அவர் அழைத்த யாவரையும் அவர் நீதிமான்களாக்கினார். அவர் நீதிமான்களாக்கிற யாவரையும் அவர் மகிமைப்படுத்தினார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நாம் மற்றவர்களைப் போல பூரண சர்க்குணராயிருக்கிறோம். இப்பொழுது இங்கே உங்களில் ஏராளமானோர் 99% பிரமாணத்தை கடைபிடிக்கின்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கோர முயற்சி கொண்டிருக்கவில்லை என்று தெளிவாக உணர்வீர்களே, ஆனால் நலமாயிருக்கும். அப்பொழுது நீங்களோ, சகோதரனாம், நான் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது, நான் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று கூறுவீர்கள். அப்பேற்பட்ட ஒரு, அதாவது அதில் அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசம் உண்டு. சகோதரனே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள் என்பதாய் உள்ளது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அதனோடு ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தது என்ற காரணத்தினால் அல்ல. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னரே உங்களை ரட்சித்தார் என்ற காரணத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கவனியுங்கள், இங்கே கவனியுங்கள். வேதம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை கூறியுள்ளது. இப்பொழுது நான் உங்களை துவக்கத்தில் இருந்து முடிவு மட்டுமாய் கொண்டு செல்லப் போகிறேன். வேதம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த மிருகம் வந்த போது அது பூமியின் மேலுள்ள யாவரையும் வஞ்சித்து போட்டது. மிருகம் அதை செய்தது. அது ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் மேலிருந்த யாவரையும் வஞ்சித்து போட்டது. எழுப்புதல் ஆரம்பித்ததிலிருந்தா அது சரியாக தென்படுகிறதா? பிரசங்கியார் வல்லமையான பிரசங்கத்தை பிரசங்கித்த காரணத்தினாலா, அந்த மனிதன் சுகமடைந்த காரணத்தினாலா? உலக தோற்றம் முதல் இயேசு எங்கே அடிக்கப்பட்டார்? கல்வாரியிலா? இல்லையா, இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டார். இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்திற்கு முன்னரே அடிக்கப்பட்டார். தேவன் ஆதியிலே அவர் பாவத்தை கண்டபோது என்ன சம்பவித்தது என்பதை அவர் கண்டார். அவர் வார்த்தையை உரைத்தார். இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னரே வேதாகமத்தின்படி தேவனுடைய சிந்தையில் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட்டுவிட்டனர். அப்பொழுதே நீங்கள் ரட்சிப்பில் சேர்க்கப்பட்டு விட்டீர்கள். ஆகையால் நீங்கள் அதை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள்? அது தேவனாய் உள்ளது. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அது தேவன் கிரியை செய்கிறதா இருக்கிறது என்று விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னரே அடிக்கப்பட்டிருந்தார். அது உண்மையாகவே 4000 ஆண்டுகளுக்கு பிறகே சம்பவித்தது. ஆனால் தேவன் அதை மீண்டும் இங்கே உரைத்த போது ஒவ்வொரு வார்த்தையும் நிலையான உறுதியாயிருக்கிறது. அது மாற்ற முடியாததாய் உள்ளது. அது பிரிக்க முடியாததாய் உள்ளது. அது தவறி போக முடியாது. தேவன் உலகத்தோற்றத்துக்கு முன்னரே குமாரனை அடித்த போது அவர் கல்வாரியில் செய்தது போன்று அப்பொழுதும் அதே விதமாக அவர் அடிக்கப்பட்டார். தேவன் அவனுமாய் கூறுகிற போது அது ஒரு முடிவு பெற்ற விளைபொருளாய் உள்ளது. ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது உங்களுடைய ரட்சிப்பானது பலியில் சேர்க்கப்பட்டு விட்டது என்பது நினைவிருக்கட்டும். ஏனென்றால் உங்களுடைய பெயர் உலக தோற்றத்துக்கு முன்னரே ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது என்று வேதம் உரைத்து விட்டது. அதை குறித்து என்ன? ஆகையால் நாம் என்ன செய்ய போகிறோம்? அது இறங்குகிற தேவனாலேயாம். அது தேவன் உங்களை அழைத்ததாய் உள்ளது. அது உலக தோற்றத்துக்கு முன்னரே தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டதாய் உள்ளது. இயேசு, நீங்கள் என்னை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவே இல்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை அறிந்திருந்தேன் என்றார். அங்குதான் காரியமே உள்ளது. ஆகையால் பாருங்கள், அது உங்களிடத்தில் இருந்து பயத்தை எடுத்து போடுகிறது. ஓ, என்னால் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்க முடியுமா என்று நான் வியப்போகிறேன். நான் அதை செய்வேன். தேவருக்கு ஸ்தோத்திரம். என்னால் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்க முடிந்தால் நலமாயிருக்கும். அது நான் பற்றிக் கொண்டிருக்கிறேனா அல்லது இல்லையா என்றல்ல, அது அவர் பற்றிக் கொண்டிருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதாய் உள்ளது. அது அவர் என்ன செய்தார் என்பதாய் உள்ளதே அன்றி நான் என்ன செய்தேன் என்பதல்ல, அது அவர் என்ன செய்தார் என்பதாகும். அது மீட்பின் நியாய பிரமாணத்தின் கீழ் உள்ளதா? இது முடிப்பதற்கு முன்னர் நான் கூற விரும்புகிற ஒரு சிறு காரியமாய் உள்ளது. ஒரு பெண் குதிரை ஒரு கோவேறு கழுதையை பிறப்பித்திருந்தால் அது என்னவாயிருக்கும்? அந்த குட்டி கோவேறு கழுதைக்கு இரண்டு காதுகளும் கீழே தொங்குவது போல இருக்க, அதனுடைய கண்கள் குறுகி போயிருக்க, முட்டிக்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்க, வளைந்த கால்களை உடையதாயிருக்க, அதனுடைய வாலோ ஆகாயத்தை நோக்கியவாறு நீட்டிக்கொண்டிருக்க, அது என்ன ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்ட மிருகமா இருந்திருக்கும்? அந்த குட்டி கோவேறு கழுதையோ இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும், அவர்கள் இந்த காலையில் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன், நிச்சயமாகவே என்னுடைய தலையில் அடிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னை ஒருபோதும் போஷிக்கவே இல்லை. நான் என்ன ஒரு பயங்கரமான தோற்றமுடையவனாய் காணப்படுகிறேன் பாருங்கள். நான் பிழைக்கும்படியான எந்த ஒரு வாய்ப்பும் பெற்றிருக்கவில்லை என்று எண்ணி பார்த்து கூற முடிந்தால் எப்படி இருக்கும்? அது உண்மை. நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பினையும் பெற்றிருக்கவில்லை. நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஆனால் நான் என்ன ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டவனா இங்கே காணப்படுகிறேன் பாருங்கள். என்னால் சரியான நிலையில் இருக்க முடியாது, என்னால் சரியாகவே இருக்க முடியாது, புரிகிறதா? ஆனால் அதனுடைய தாய்க்கு உண்மையாகவே நியாய பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்டிருந்தால் என்னவாயிருக்கும்? அவளோ, மகனே, அது உண்மைதான், நீ சரியான உருவடிவும் இல்லாமல் இருக்கிறாய். நீ பூமியிலிருந்து ஆகாரத்தை புசுக்கி கூட பாத்திரமானா இருக்கவில்லை. அது உண்மைதான், நீ பாத்திரமானா இருக்கவில்லை. ஆனால் மகனே, எப்படியாயினும் நீ என்னுடைய தலச்சன் பிள்ளையாயிருக்கிறாய். நீ ஒரு சிரேஷ்டபுத்திர பாகத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். ஆசாரியனோ உன்னை ஒருபோதும் பார்க்கவே மாட்டான். ஆனால் உன்னுடைய பெயருக்காக உன்னுடைய ஸ்தானத்தில் குற்றமற்ற பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி மறிக்க வேண்டியதாய் உள்ளது. ஆகவே நீ ஜீவிக்க முடியும் என்று கூறும். அப்பொழுது அந்த குட்டி கோவேறு கழுதையானது தன்னுடைய குதிங்கால்களை மேலே தூக்கி உதைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கும். அது என்னவா இருக்கிறது என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. ஏனென்றால் அது ஒருபோதும் நியாயாதிபதியினால் ஆசாரியனால் பார்க்க மாட்டாது. அது ஆசாரியின் ஆட்டுக்குட்டியை நோக்கி பார்க்கிறதாய் உள்ளது. கோவேறு கழுதையே அல்ல, ஆட்டுக்குட்டியையே. அது தேவன் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதாய் உள்ளது என்று உங்களை அல்ல, அது கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதாகும். ஆகையால் அவரில் யாதொரு குற்றமும் இல்லாதிருக்குமாயின் எப்படி குற்றம் இருக்க முடியும்? நீங்கள் மறித்து உங்களுடைய ஜீவன் தேவன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கும் போது அவர் எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? தேவரால் பிறந்தவர்கள் பாவம் செய்கிறதில்லை. ஏனென்றால் அவனால் பாவம் செய்ய முடியாது. ஒரு பரிபூர்ண பலியானது அவனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அவனால் எப்படி பாவம் செய்ய முடியும்? தேவனை ஒருபோதும் நோக்கி பார்க்கிறதில்லை. அவர் கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கிறார். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இப்பொழுது நான் கிறிஸ்துவை நேசிப்பேனேயானால் நான் அவரோடு ஜீவிப்பேன். அவர் அறிந்திருந்தால் ஒழிய அவர் என்னை ஒருபோதும் கொண்டு வந்திருக்க மாட்டார். தேவன் இன்றைக்கு ரட்சித்து விட்டு இன்றைய தினத்திலிருந்து 6 வாரத்தில் என்னை அவர் இழந்துவிடப் போவதாக இருந்தால் அப்பொழுது அவர் தம்முடைய சொந்த தீர்மானத்தையே முறியடித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அப்பொழுது அவர் என்னை அவ்வாறு ரட்சித்திருந்தால் அப்பொழுது அவர் எதிர்காலத்தையும் கூட அறிந்திருக்கவில்லை என்பதை அறிகிறோம். அவர் என்னை இழந்துவிடப் போகிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து என்னை என்னத்திற்காக அவர் ரட்சிக்க வேண்டும்? தேவர் அவ்வாறு காரியங்களை செய்கிறதில்லை. அப்படியானால் காத்துக் கொள்ளும்படியான தம்முடைய வாக்குத்தத்தை 2 வாரங்களிலேயே நிறைவேற்றாமல் அதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இருக்கும். அவர் உங்களை ரட்சிக்கிற போது அது காலத்துக்கும் நித்தியத்துக்குமானதாக உள்ளது. இப்பொழுது நீங்களோ உணர்ச்சி வசப்பட்டு, ஓ ஆம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நான் அந்நிய பாஷையில் பேசினேன், நான் சத்தமிட்டேன், நான் அதை பெற்றுவிட்டேன், அல்லேலூயா என்று கூற முடியும். நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை அது பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் சகோதரனே, இங்கே ஏதோ ஒரு காரியம் இறங்கி வரும்போது நீங்கள் கிறிஸ்துவோடு நங்கூரம் இடுகின்றீர்கள். அதன் பின்னர் ஆவியின் கனிகள் உங்களை பின்தொடர்கின்றன. நாம் சாட்சி பகர்கிறோம். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திலுமா இருக்கிறோம் என்று அவருடைய ஆவியானது நம்முடைய ஆவியுடனே சாட்சி பகர்கின்றது. நண்பர்களே, தயவு கூர்ந்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் அதை குறித்து பேசி இங்கே இரவு முழுவதும் உங்களை காக்க வைத்து விடுவேன். நான் அதை நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். தேவன் என்னுடைய ஜீவனை காப்பாரேயானால் நான் இந்த கூடாரத்திற்கு அடிக்கடி திரும்பி வருவேன். நீங்கள் அந்த பரிசுத்த விசுவாசத்தில் வேறு ஒன்று நிலைபெற வேண்டும் என்பதையே நான் காண விரும்புகிறேன். நீங்கள் காற்றினால் அடிபட்டு அலைகிற போதகத்தினால் அலைந்து உங்களை குலுக்கி அவ்வாறு தொடர்ந்து சென்று தங்களுடைய கரங்களில் கொஞ்சம் ரத்தத்தை பெற்று அல்லது தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் உறைமணி தோன்றுவது அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு விதமான ஒளிகள் தோன்றுவதை காண்பது ஒரு விதமான ஒரு சுயநல காரியம் போன்றவற்றை உடையவர்களாக இருப்பதை காணவோ வேதம் தன்னுடைய இதயத்தில் இருமாப்பு கொண்டுள்ளவன் ஒன்றையும் கண்டதில்லை என்று கூறினது போன்றவர்களாக இருக்க நான் விரும்பவில்லை. அது உண்மை. நீங்கள் வார்த்தையின் பேரில் திடமானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றிருக்குமானால் அதனோடு தரித்திருந்து அதனோடு ஜீவியுங்கள். அதுவே இந்த நாளில் ஊரின் துமிமாய் உள்ளது. தேவன் நீங்கள் அதனை கொண்டே ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது வார்த்தையில் இல்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து மறந்துவிடுங்கள். தேவனுக்காக ஜீவியுங்கள், கிறிஸ்துவுக்காக ஜீவியுங்கள். உங்களுடைய இதயமானது விலகி செல்ல துவங்கி ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்பொழுது பீடத்தண்டைக்கு திரும்பிச் சென்று கிறிஸ்துவே என்னுடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை புதுப்பியும் நான் ஒரு காலத்தில் கொண்டிருந்த அன்பை எனக்கு தாரும். கத்தாவே, அது கசிந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறது. நான் செய்துள்ள ஏதோ ஒரு காரியம் உண்டு, என்னை மீண்டும் பரிசுத்தமாய் நிற்க செய்யும். ஓ கத்தாவே, என்னால் ஒன்றையுமே செய்ய முடியவில்லை, என்னால் இதைவிட முடியவில்லை, அதைவிட முடியவில்லை. கத்தாவே, நீரே அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் உமை நேசிக்கிறேன் என்று கூறுங்கள். அதன் பின்னர் அந்த பீடத்திலிருந்து நடந்து சென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய நபராயிருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சபையின் பேரில் சார்ந்திருக்க வேண்டியதில்லை, உங்களுடைய ஆசாரியின் பேரில் சார்ந்திருக்க வேண்டியதில்லை, உங்களுடைய மேய்ப்பரின் பேரில் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தராக இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் பேரில் சார்ந்து நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, எப்படிப்பட்ட பலமான போதனைகளாய் இருக்கின்றன இந்த சிறு சபையானது. பலமான ஆகாரத்தை எடுக்கக்கூடிய நேரமாய் உள்ளது. இனி ஒருபோதும் வார்த்தையின் பாலை எடுக்காது. நாங்கள் இப்பொழுது அதிகப்படியான பாலையே தன்னுடைய புத்தியில் குழந்தைக்கு தருவது போல அறிய வந்துள்ளோம். ஆனால் நாங்கள் பலமான ஆகாரங்களை எடுக்க வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் நாளானது சமீபித்துக் கொண்டிருக்கிறது. பெரிய கொடிய காலங்கள் சமீபித்து விட்டன. அதிக தொல்லைகள் பாதையில் உள்ளன. இனி ஒருபோதும் நல்ல மேலான காலங்களே இருக்காது என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். நாங்கள் முடிவில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். வேத வாக்கியங்களின்படி இயேசுவானவர் வரும் வரையில் காலங்கள் இனி தொடர்ந்து மிகவும் மோசமாய்கொண்டே செல்லும். நாங்கள் அவர்களுக்கு இந்த ஜீவியத்தில் ஒன்றையுமே வாக்களிக்க முடியாது. ஆனால் அவர்கள் தேவகுமாரன் மேல் விசுவாசம் வைத்து அவரை தங்களுடைய திருவாதார பலியாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஸ்தானத்தில் நின்ற ஒருவராக தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட ஒருவராக அவரை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது வரப்போகும் ஜீவியத்தில் நாங்கள் அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையினூடாக நித்திய ஜீவனை வாக்களிக்க முடியும். இப்பொழுதே அதை அருளும். அவிசுவாசிகள் விசுவாசிகளாக மாறுவார்களாக. இன்றிரவு மார்க்கத்தை குறித்து பேசிக்கொண்டு அப்படியே சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இங்குள்ள வேதாகம சபை பேராசிரியர்கள் அவர்கள் தேவனோடு அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அதாவது அப்பேற்பட்ட அன்பு அவர்களுடைய இதயத்துக்குள்ளாக வர அவர்களோ தங்களுடைய பாவங்களுக்காக அழுது தங்களுக்கு தாங்களே மறித்து பரிசுத்த ஆவியினால் மீண்டும் புதியதாய் பிறந்து சாந்தமாயும் தயவாயும் அன்பாயும் முழு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் உடையவர்களாக இருப்பார்களாக. அவர்களை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் இவர்களை போன்றே இருக்க வேண்டும் என்று தாகமடைய செய்யும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவு உப்புள்ளவர்களாக இருக்கும் அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிப்பார்களாக. கர்த்தாவே, இதை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு இருக்கட்டும். இன்றிரவு இங்குள்ள யாராவது ஒருவர் சகோதரன் பிரணாம், நான் அந்த நேரத்தில் நான் தேவனுடைய தராசில் நிறுத்தப்பட்டிருந்தால் நீர் இன்றிரவு பேசிக் கொண்டிருக்கிற அந்த தகுதியை நான் ஒருபோதும் நிறைவு செய்யக்கூடியவராய் இருந்திருக்கவே மாட்டேன். நான் என்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தேவன் எனக்குள்ளாக வந்து இந்த அர்த்தமற்றதை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னை ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக ஜெபத்தில் நிறைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். நீங்கள் அவ்வாறு விரும்புகிறீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரத்தை ஜெபத்திற்காக உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பருமனான சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகமும் பூமியும் உம்மால் நிறைந்துள்ளன. ஓ உன்னதமான கர்த்தரே, பரலோகமும் பூமியும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றன. பரிசுத்தம். நீங்கள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கையில், ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் தவறாய் இருந்து வந்துள்ளீர்கள் என்பதை உறுதியாக நம்புவதாக நீங்கள் உணர்கிறபடியால், நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியால் நீங்கள் அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்தி தேவனே, நான் இருக்க வேண்டிய விதமாக என்னை உருவாக்கும் என்று கூறுவீர்களா? சிறு பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, நான் இருக்க வேண்டிய விதமாகவே என்னை உருவாக்கும். சகோதரனே, உம்மை. சகோதரியே, உம்மை. உம்மை, இங்குள்ள உம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாளானது மறித்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இது கடினமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். ஆனாலும் இப்பொழுதே சத்தியத்தை அறிந்து கொள்வது மேலானதாகும். இப்பொழுது அமைதியாக ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் மாத்திரமே பரிசுத்தராயிருக்கிறார். முழுவதும் உம்மால். ஓ உன்னதமான கர்த்தாவே, பரலோகமும் பூமியும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றன. பரலோக பிதாவே, மாலையில் சூரியன் அஸ்தமிக்கையில் ராபின் பறவைகள் தங்களுடைய அன்பார்ந்த ஜோடிகளோடு மரங்களில் கூடுகின்றன. பறவைகள் யாவும் தங்களுடைய கூடுகளுக்கு செல்கின்றன. புறாக்களோ மின்சார கம்பிகளுக்கு மேலே உயரமாக பறக்கின்றன. அதனால் பாம்புகள் அவைகளை இரவு நேரத்தில் தொந்தரவு செய்யாது. அவைகள் அங்கே அமர்ந்து அவைகள் உறங்க செல்லும் வரை ஒன்றுக்கொன்று ஊ என்று கூவுகின்றன. முடிவாக சூரியனோ அஸ்தமிக்கிறது. என்றோ ஒரு நாள் நாங்களும் அந்த வேலைக்கு வரப்போகின்றோம். சூரிய அஸ்தமனம் நிகழப் போகிறது கர்த்தாவே. அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றிரவு தாங்கள் தவறாக இருந்து வந்துள்ளதை ஒப்புக்கொண்டுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்திற்கு வர விரும்புகிறார்கள். லிங்கனோ மரித்துக் கொண்டிருந்த போது சூரிய அஸ்தமனத்தை நோக்கியவாறு என்னுடைய முகத்தை திருப்புங்கள் என்று கூறி அதனடைக்கு அவர் அவிதமாக வந்தார். அப்பொழுது அவரோ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று கூறத் துவங்கினார். வயோதிக மூடி, இது மரணமா? இது என்னுடைய முடிசூட்டு விழா நாளாயிற்று என்று கூறினார். ஓ நித்தியமானவரே, இப்பொழுதே அவர்களை ஏற்றுக்கொள்ளும். விசுவாசத்தினால் அவர்கள் அங்கே தங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்திருக்கையில் ஏற்றுக்கொள்ளும். நீர் அவர்களுடைய இருக்கையில் அவர்களுடைய இதயத்தை தட்டினீர். அதுவே அவர்களுடைய பிடமாயுள்ளது. இப்பொழுதே நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியான நேரமாய் இது உள்ளது. நீர் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறினீர். என்றோ ஒரு நாள் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கும் போது, மனைவி அல்லது கணவன் படுக்கையின் அருகில் நின்று கொண்டிருக்கும் போது, மருத்துவர்கள் நடந்து சென்று விடுவார்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு சற்று முன்னர், ஓ பரிசுத்த, அந்த அழகிய பரிசுத்த இனிமையான நிசப்தம் உண்டாகும். அப்பொழுது நாம் எழும்பி இவ்வாறு கூறுவோம். சூரிய அஸ்தமன வேளையிலும் மாலை நட்சத்திரம் தோன்றுகையிலும் எனக்காக ஒரு தெளிவான அழைப்பு வந்துடுமே. நான் சமுத்திரத்தில் பயணிக்கும் போது அம்மரண வேளையிலே துக்கம் கொண்டாடுதலே இல்லாதிருக்கும். ஓ தேவனே, அவர்கள் காத்திருக்கையில், அவர்கள் மீது வரும்படிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கையில், இந்த வேளையில் அதை அவர்களுக்கு அருளும். எல்லா கோபத்தையும் உலகத்தின் எல்லா காரியங்களையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவர்களுக்குள் ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும். நீர், நான் அந்த பழைய இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுப்பேன். நான் அந்த இருதயத்தில் என்னுடைய ஆவியை வைப்பேன். அப்பொழுது அவர்கள் என் கட்டளைகளில் நடந்து என்னுடைய கற்பனைகளை காத்துக் கொள்வார்கள் என்று கூறினீர். காரணம், இது ஒரு அன்பின் மேலாணையாய் இருக்கிறது என்று கடமையாயல்ல, இது அன்பாய் உள்ளது. அன்பே அதை செய்யும்படி எங்களை வற்புறுத்துகிறது. இது எங்களை வற்புறுத்துகிற ஒரு அன்பின் கடமையாய் உள்ளது. இது அன்பை பின்தொடரும்படியான எங்களுடைய கடமையாய் உள்ளது. தேவனே, இன்றிரவு தங்களுடைய கரத்தை உயர்த்தின ஒவ்வொரு இதயத்திற்கும் அதை நீர் தந்தரள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தங்களுடைய கரங்களை உயர்த்தாதவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி கிருபையினால் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த சாந்தமான, இனிமையான, அமைதியான, தாழ்மையான வழியில் உள்ள உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கிருபையினால் நிறைந்து ஒரு மாற்றப்பட்ட நபராக இங்கிருந்து செல்வார்களாக. இந்த மணி வேலைக்கு பிறகு, ஓ உன்னதமான கர்த்தாவே, பறவைகள் எப்படியாய் வித்தியாசமாக பாடும், எப்படி ஒவ்வொரு நபரும் வித்தியாசமாய் இருப்பார்கள். பூமியின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரலோகமும் பூமியும் உம்மால் நிறைந்துள்ளன. ஓ உன்னதமான கர்த்தாவே, பரலோகமும் பூமியும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு ஜெபத்தில் நினைவுகூரப்பட வேண்டும் என்று உங்களுடைய கரங்களை உயர்த்தின நீங்கள், தேவன் உங்களிடத்தில் இப்பொழுது ஒரு தனிப்பட்ட வழியில் பேசியிருக்கிறார் என்றும், உணர்ச்சி வசப்படுதலினால் அல்ல, ஆனால் அப்படியே உங்களுக்குள்ளாக ஒரு விதமாக பேசியிருக்கிறார் என்று நீங்கள் உணர்கின்றீர்களா? தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார் என்பதை போன்று நீங்கள் உணர்கின்றீர்களா? நீங்கள் இன்றிரவு ஒரு வித்தியாசமான நபராக சபையிலிருந்து வெளியே செல்ல போகிறீர்கள் என்பது போன்று உணர்கின்றீர்களா? பின்னால் உள்ள நீங்கள் இன்றிரவு உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? மகனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரி. நான் இந்த இரவு இந்த சபையிலிருந்து ஒரு புதிய நபராக செல்வேன். தேவனுடைய ராஜ்யத்தில் புதிதாய் பிறந்த குழந்தைகள் என்ன சம்பவித்தது? இது பீடத்தண்டை வருவதற்கான ஒரு கட்டளை என்பதை நான் அறிவேன். அது ஒரு மெத்தோடிஸ்ட் பீட, அதாவது ஒரு மெத்தோடிஸ்ட் ஒழுங்குமுறை என்று நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். இது மெத்தோடிஸ்ட் சபையில் ஜான் வெஸ்லியின் நாட்களில் நிலைநாட்டப்பட்டது. இது வேதாகம நாட்களில் ஒருபோதும் இருந்ததே இல்லை. விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் சபையிலே சேர்க்கப்பட்டனர். நீங்கள் எங்கே இருந்தாலும், வயலிலோ ஒரு வீதியிலோ எங்கிருந்தாலும் உங்களால் விசுவாசிக்க முடியும். எங்கிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறபடியால் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அது உங்களுடைய இதயத்துக்குள்ளாக வருகிற பரிசுத்த ஆவியின் செய்கையாயுள்ளது. நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டிகளாக மாறியிருக்கிறீர்கள். ஓ கனிவான ரட்சகரே, என்னை கடந்து செல்லாதேயும். இப்பொழுது உங்களுடைய காலூன்றி எழும்பி நில்லுங்கள். என்னுடைய தாழ்மையான கூக்குரலுக்கு நீர் மற்றவர்களை அழைத்துக் கொண்டிருக்கையில் என்னை கடந்து செல்லாதேயும். இப்பொழுது நான் அந்த வாலிபு மனிதனும் பெண்மணியும் நானது அவருடைய மனைவி என்று மனதில் நினைக்கிறேன். உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்தினீர்கள், எனவே நீங்கள் அங்கே மீண்டும் உங்களுடைய கரத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சிவப்பான மேலாடை அணிந்துள்ள மகனும் அந்த பெண்மணியும் அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இங்கே ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாலிபு மனிதன் கிறிஸ்துவை அவனுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவன் அவனை ரட்சித்தார் என்பதை உணர்ந்தார். அங்கே பின்னால் உள்ள மற்றவர்களும் உங்களுடைய கரங்களை உயர்த்தினீர்கள், எனவே ஜனங்கள் சுற்றுமுற்றும் பார்த்து உங்களோடு ஐக்கியம் கொள்ளும்படிக்கு அவர்கள் மீண்டும் கரங்களை உயர்த்தட்டும். சுற்றிலும் உள்ள யாருடனாவது அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருப்பவர்களோடு தங்களுடைய கரத்தை குலுக்கட்டும். நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரனே, என் சகோதரியே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரவேற்கப்படுகின்றீர்கள் என்று கூறுங்கள். ஐக்கியம், அதைத்தான் நாம் விரும்புகிறோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. இங்கே நாற்காலியில் அமர்ந்துள்ள இந்த வாலிபு மனிதனோடு கரங்களை குலுக்குங்கள். கர்த்தர் அவரோடு இருப்பாராக. அது உண்மை. பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இன்னமும் ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்து அதே சமயத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று வாதித்தால் உங்களுடைய வழியை சரிபடுத்திக் கொண்டு அதை குறித்து போதவரிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினால் இங்கே தண்ணீர் தொட்டியில் இன்றிரவு அதில் தண்ணீரும் கூட நிரப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காரியமும் ஆயத்தமாய் உள்ளது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டீர்களா? எப்படியாயினும், ஆனால் எவரேனும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினால் தண்ணீர் தொட்டியோ ஆயத்தமாய் உள்ளது. வேதம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று உரைத்துள்ளது. நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? நீங்கள் இந்த எபிரேயரின் புத்தகத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்டு எப்படி மகிழ்ந்தீர்களா? நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா? ஆம், அற்புதமானது. இப்பொழுது இது திருத்துதலாய் உள்ளது. ஓ, இது கண்டிப்பானதாய் உள்ளது. இது நேரானதாய் உள்ளது. ஆனால் நாம் அதை நேசிக்கிறோம். அந்த விதமாகத்தான் நாம் அதை பெற்றுக் கொள்ள விரும்புகிறோம். அதை வேறெந்த வழியிலும் பெற்றிருந்திருக்க முடியாது. இப்பொழுது பவுல் அதை அந்த விதமாகவே பிரசங்கிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பவுல் ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். அது உண்மைதானே? ஆகையால் நாம் நம்முடைய முழு இதயத்தோடு அவரை நேசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மிகவும் விலையேறப்பட்ட சகோதரன் போதகர் சகோதரன் நெவில் அவர்கள் அப்படியே ஒரு நிமிடம் இங்கே வரும்படிக்கு நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். அவர் உங்களுக்கு கூற வேண்டிய வார்த்தைகளை உடையவராயிருப்பார். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உங்களை புதன்கிழமை இரவு காண்போம். மற்றும் சகோதரன் கிரஹாம் ஸ்டெர்லிங் அவருடைய ஒரு இரவு கூட்டத்திற்கு செல்வதை குறித்த ஏற்பாடுகள் செய்வோம். அதன் பின்னர் இந்த வருகின்ற புதன்கிழமை இரவு இங்கே தொடர்ந்து 7வது மற்றும் 8வது அதிகாரங்களை பிரசங்கிக்க உள்ளேன். சகோதரன் நெவில்.